ஒன்று பேதுரு 4:7 இருந்து நான் வாசிக்கிறேன். எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாய் இருங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும். முறுமுறுப்பு இல்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள். அவன் அவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்ரானக்காரர் போல் ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவான். ஒருவன் உதவி செய்தால் தேவன் தனக்கு தந்தருளும் பலத்தின்படியே செய்ய கடவான். எல்லாவற்றிலேயும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவன் மகிமைப்படியும்படியாக செய்வீர்களாக. அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் அவர் கடைசி நேரத்தில் அவர் இறக்குற நேரத்தில் 3 ஃப்ரெண்ட்ஸ் அவரை பார்க்க வந்தாங்களாம். அவர் ஒரு ஓமையாக சொல்கிறார். ஒரு ஃப்ரெண்டு பேர் விசுவாசம். அந்த விசுவாசம் அவரை பார்க்க வரும்போது அவர் அந்த விசுவாசத்துக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணாராம். தேங்க்யூ சொல்லி, உன்னால் தான் நான் ரட்சிக்கப்பட்டேன், உன்னால் தான் எனக்கு ரட்சிப்பு கிடைச்சிச்சு, இந்நாள் வரைக்கும் நான் பரலோகத்துக்கு போகிறதுக்கு என்னை காத்து வந்த நண்பன் நீ தான், ஆனால் இன்னுமே நீ எனக்கு தேவையில்லை, ஏன்னா நான் எது இதெல்லாம் விசுவாசிச்சனோ இப்போ அது பார்வையாக மாறப்போகுது, இன்னுமே எனக்கு விசுவாசம் தேவையில்லை, அதனால குட் பாய் ஃபேர்வெல் அப்படின்னு விசுவாசத்துக்கு சொல்லி அமைச்சாராம். அதுக்கப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டு நம்பிக்கை, ஹோப் அப்படின்னு வந்துச்சான். அந்த ஹோப்பை பார்த்து நான் பல நேரங்களில் சோர்ந்து போன நேரங்களில் பாடுபடுற நேரத்தில் எனக்கு பெரிய நம்பிக்கையை கொடுத்து, பரலோக நம்பிக்கையை கொடுத்து என்னை நடத்தின நம்பிக்கை நீ தான். ஆனால் இன்னும் நான் பரலோகத்துக்கு இப்போ போகும்போது என்னுடைய நம்பிக்கையெல்லாம் உண்மை ஆகிற ஒரு நிலைக்கு நான் போகிறதுனால நீயும் இன்னுமே எனக்கு தேவையில்லை, அதனால குட் பாய் போயிட்டு வா அப்படின்னு நம்பிக்கையை அமைச்சிட்டார், விசுவாசத்தை அமைச்சிட்டார். அடுத்ததாக அன்பு வந்துச்சான். அன்பு வரும்போது, அன்பே நீ என்ன நான் விசுவாசத்தில் வந்த நாள்லேருந்து கடவுள் மேலேயும் மற்றவங்க மேலேயும் அன்பு கொடுத்து என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையே ரொம்ப இன்பமாக ரொம்ப சந்தோஷமாக நீ வச்சிருந்த, நான் செய்கிற கடமைகளெல்லாம் ரொம்ப ஸ்வீட்டாக பண்ணிட்டேன், கடவுளுக்கு செய்கிற கடமை முறுமுறுப்பு இல்லாமல் ஒரு அசந்து கொண்டு செய்யாமல் மற்ற சகோதரங்களுக்கு செய்கிற கடமைகளையும் அன்பாக ரொம்ப நல்லா செய்கிறதுக்கு இன்பமாக நீ மாற்றி கொடுத்தது நீ தான். உன்னை ஒண்டி நான் ஒருபோதும் குட் பாய் உனக்கு சொல்லவே முடியாது. நான் பரலோகத்துக்கு, பரலோகத்தில் அன்பின் பரிபூர்ணம் பரலோகத்தில் தான் இருக்கிறதுனால நீ என் கூடையே சதா காலம் வரணும், நான் உன்னை விட்டு போவே முடியாது, நீ தான் எனக்கு வேணும்னு அந்த அன்பை கட்டி பிடிச்சிக்கிட்டு அவர் உலகத்தை விட்டு போனார். இன்னைக்கு பேதுரு நிருபத்தை நம்ம படிக்கும்போது அவர் பாருங்க 8 எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாயிருங்கள் அப்படின்றார். கடவுள் வந்து மனுஷனை உருவாக்கும் போது தன்னுடைய சாயலாக மனுஷனை பண்ணார். அவர் அன்பா இருக்கிறார், தேவன் அன்பா இருக்கிற மாதிரி மனுஷனையும் அன்போடு தான் பண்ணார். அவன் வந்து அவனுடைய இருதயத்தின் ஊற்று, அவனுடைய இருதயத்தின் ஆசைலாம் கடவுள் மேல போகணும், அன்பு காட்டணும். அது மாத்திரம் இல்லாமல் 2 கற்பனையான மற்றவங்க மேலே அன்பு காட்டணும்னு தான் கடவுள் மனுஷனை பண்ணியிருந்ததே. ஆனால் பாவம் வந்த பிறகு என்ன ஆச்சுன்னா, அந்த ஊற்று கடவுள் மேலே போக வேண்டிய அன்பின் ஊற்று, மற்றவங்க மேலே போக வேண்டிய அன்பின் ஊற்று வந்து அந்த அன்பு இச்சையா சுய அன்பா மாறினதுனால ரெண்டு பக்கமும் போகாமல் அவன் பக்கமே போகிற மாதிரி ஆயிடுச்சு. பாருங்களேன், கடவுள் மேலே அன்பு இல்லை, மற்றவங்க மேலே அன்பு இல்லை, அந்த போக வேண்டிய ஆறு வந்து தன் மேலே போக வேண்டியதான், அது பாவம் மாத்திருச்சு. அதான் இச்சை, சுயநல இச்சை வந்து அப்படித்தான் மனுஷனை மாற்றி போட்டுருச்சு. அதான் நமக்கு ஏற்பட்டிருக்கிற பெரிய பிரச்சனை. நம்ம வந்து மற்றவங்க மேலே கடவுள் மேலே அன்பு காட்டாமல் நம்ம பிரச்சனைக்கெல்லாம் மற்றவங்க மேலேயோ கடவுள் மேலேயோ இருக்கிற விரோதத்துக்கு வேறு என்ன? சுய அன்பு, சுயநலம், இல்லைங்களா? எல்லாத்துக்குமே வேற அங்கத்தான் பாருங்களேன். ஏன் வெறுப்பு கசப்பு விரோதம் வர்றது காரணம் என்ன? மனுஷன் அவனை மட்டும்தான் நேசிக்கிறான், அவனை மட்டும்தான் நேசிக்கிறான், அவனை விட்டு வேற யாரையுமே அவன் நேசிக்கிறது இல்லை. பாவம் அத்தாங்க மனுஷனுக்கு செஞ்சிருக்கு. அதனால அவன் பார்க்கிற எல்லா காரியமும், எடை போடுற எல்லா காரியமும் அதை வச்சுத்தான் எடை போடுறான் இல்லைங்களா? எனக்கு அது எந்த விதத்தில் பிரயோஜனமா இருக்கும், எனக்கு அது எந்த விதத்தில் ஆதாயமா இருக்கும்ன்றதுக்கு தான் மதிப்பு அவன் கொடுக்கறதுனால எல்லாமே ஒரு ட்விஸ்ட் ஆயிருச்சு அவனுக்கு. அவன் அவன் தன்னை நேசிக்கிறதுனால அவனுக்கு எல்லா பிரச்சனையும் அப்படி ஆயிருச்சு. பாருங்களேன், அது கச ஒரு சபிக்கப்பட்ட வேறு மனுஷனுக்குள்ள இருக்கிறது என்ன? அவனுடைய ஜபத்தை கெடுக்கிறது, அவனுடைய பரிசுத்த முயற்சிகளை கெடுக்கிறது, கடவுளுக்கு அவன் செய்கிற சேவையை ஆராதனையை கெடுக்கிறது. சுய அன்பு, சுய அன்பு பாருங்களேன், அது கடவுளுடைய அன்பையே அது கெடுத்துரும் மனுஷனுக்குள்ள. அதை வந்து கிருபை, ஒரு மனுஷனுக்கு கிருபை கொடுக்கும் போது ஆண்டவர் என்ன பண்றாருன்னா அவனை மறுபடியும் அந்த சாயலா கொண்டு வர பார்க்கிறார். எப்படி? அவன் தன்னுடைய சுய அன்பை அடக்கி கடவுளை அன்பு செய்யும்படிக்கு மனுஷனை ஏவுது. கிருபை தான் அது செய்ய முடியுது இல்லைங்களா? கிருபை உள்ள மனுஷனுக்கு தான் அது செய்ய முடியும். அவனுக்குள்ள கடவுளுடைய அன்பு எந்த அளவுக்கு வளருதோ அந்த அளவுக்கு சுய அன்பு குறைஞ்சிக்கிட்டு போகும். இது மாத்திரம், அப்படி ஒரு இதயத்துல தான் உண்மையான அன்பு நம்ம பார்க்க முடியும். அப்படி ஒரு இதயத்தினால தான் மற்றவங்களை மன்னிக்க முடியும், சத்ருக்களை நேசிக்க முடியும். அதுதான் கடவுளுடைய சாயலாக மறுரூபம் ஆகிறது. ஏன்னா கடவுள் அன்பா இருக்கிறார் இல்லையா, அவனை அவரை மாதிரி நம்ம ஆகிறோம்னா என்ன? அன்புல நம்ம வளர்றோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா பேதுருடைய நிருபத்தை நம்ம படிச்சுட்டு வரோம். அவர் 7வது வசனத்துல பாடுகளுக்கு மத்தியில் இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு என்ன பேசிட்டு வந்தாரு? இது வரைக்கும் பேசிட்டு வந்தது, உங்க ரட்சிப்பு, உங்க பாடுகள் உங்களை திசை திருப்பாதபடிக்கு பாத்துக்கங்க. உங்க ஏன் 1வது காரணம், உங்க ரட்சிப்பு ரொம்ப பெருசு. 2வது காரணம், உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலை பயங்கரமான சூழ்நிலை. 3வது காரணம், வரப்போற எதிர்காலம். என்ன என்ன எதிர்காலம் எப்படி இருக்கிறது? 7வது வசனத்துல சொல்ற, எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. எல்லாத்துக்கும் முடிவு சமீபமாயிற்றுனால நீங்க என்ன பண்ணணும், நீங்க எப்படி வாழணும்? 3 காரியத்தை சொன்னாருன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா. முக்கியமா 2 காரியம், உங்களுக்கும் கடவுளுக்கும் இருக்கக்கூடிய உறவு, உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் இருக்கக்கூடிய உறவு. உங்களுக்கும் கடவுளுக்கும் இருக்கக்கூடிய உறவுல அடிப்படையானது என்ன? ஜபம் இல்லைங்களா. ஜபம், உங்களுடைய ஜப வாழ்க்கை எப்படி இருக்கு? எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமா இருக்குன்னா முதல்ல நீ கவனமா இருக்கக்கூடியது எதுல இருக்கணும்? ஜப வாழ்க்கையில. ஏன்னா ஜப வாழ்க்கை ஒழுங்கா இல்லைன்னா வேற எதுவுமே ஒழுங்கா இருக்காது. உன் ஜப வாழ்க்கை எப்படி இருக்கு அதைத்தான் நமக்கு எதுலையுமே முன்னேற்றம் நமக்கு இருக்க முடியாது. ஜபத்துல ஒரு டிசிப்ளின் நமக்கு இல்லைன்னா, அதைத்தான் போன வாரம் நமக்கு வலியுறுத்தினதா பாக்குறோம் இல்லைங்களா. அந்த ஜபம் ஒழுங்கா இல்லை அப்படின்னா அதுக்கு 2 ஒரு க்ளூஸ கொடுத்தார். என்ன காரணம்? தெளிந்த புத்தியும் ஜாக்கிரதை உள்ளவர்களா இல்லாததுனாலதான் நீங்க ஜபத்துல சரியில்லை இல்லைங்களா. அது பேதுரு எங்க இருந்து கத்துக்கிட்டாரு? அவர் அனுபவத்துல தான் கத்துக்கிட்டு இருந்திருப்பாரு. எங்க இருந்து கத்துக்கிட்டாரு? ஒரு இடம் காட்டுட்டுங்களா உங்களுக்கு எங்க இருந்து கத்துக்கிட்டாருன்னு, Mark 14:37 பாருங்களேன். அவருக்கு சொல்லி கொடுத்த ஒருத்தர் 14:37
பின்பு அவர் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுவதை கண்டு பேதுரு நோக்கி, சீமோனே நித்திரை பண்ணுகிறாயா? 1 மணி நேரம் நீ விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்கு உட்படாத படிக்கு
விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள். ஆண்டவர் பேதுருக்கு சொல்லி கொடுத்தார் இல்லைங்களா. அதை கேட்டாரா? கேட்காதனால என்ன ஆச்சு? மகா பெரிய தூர விசுவாசத்துல இருந்தே பிசாசு புடமிடுற அளவுக்கு ஆண்டவர் அவரை ஒப்பு கொடுத்துக்கிறாரு பாருங்களேன். ஏன் நான் அப்படித்தான் ஆண்டவர் நம்மளை கொடுப்பார். நம்ம ஒழுங்கு டிசிப்ளின் இல்லைன்னா ஈவினிங் படிக்க போற பாவத்துல சில பாவங்க நம்ம கிட்ட நம்மளை உழுக்கிறதுக்கு காரணமே ஒழுங்கு இல்லாததுனால. அதுதான் பேதுருக்கு செய்யறதா பாக்குறோம். ஒழுங்கு இல்ல, செல்ஃப் கான்பிடன்ஸ், நான் செஞ்சிருவேன் நான் பண்ணிருவேன்றதுனால பிசாசு உழுக்கிறதுக்கு கொடுத்த உடனே விழுத்திருந்து ஜபம் பண்ணல. 3 தடவை ஆண்டவரை மறுதளித்து பயங்கரமா இப்ப காலையில கூட நம்ம படிச்சோம் இல்லைங்களா. அப்படி ஆகி அவர் கற்றுக்கிட்ட பாடங்களை நமக்கு இங்க கத்து கொடுக்கிறார் பாருங்களேன். நம்ம ஏன்னா இந்த உலகம் வந்து பாருங்களேன், 5:13 இந்த உலகத்துக்கு ஒரு பேரே பாபிலோன்னு கொடுக்கிறார். பேதுருவே அதை பாபிலோன்னு கூப்பிடுறத பாக்கலாம். படிங்களா 5:13.
உங்களுடனே கூட தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற பாபிலோனில் உள்ள சபையும்
என்ன வைக்குது இந்த உலகத்தை குறித்து கவலைகளே நம்ம மனசுல கொடுத்து அந்த அந்த வேசி தன்னுடைய மதுவை உக்கிரமான மதுவை நம்மளுக்கு கொடுத்து அந்த மயக்கத்துல நம்மளை வச்சு நம்ம ஆண்டவர்கிட்ட வராதபடிக்கு ஜபத்துல வெளுத்துறாதபடிக்கு நம்மளை செய்யறது தான் இந்த உலகத்தினுடைய வேலை. யோசிச்சு பாருங்க, நம்ம ஜபம் பண்ணும் போது ஜபம் பண்ணி போறோம் அப்படின்னும் போது தெளிவா ஆண்டவர்கிட்ட பேச முடியுது, டிஸ்ட்ராக்ஷனே இல்லாம ஆண்டவர்கிட்ட நம்ம பேச முடியுதுன்னா அப்பதான் நம்ம விழித்திருக்கிறோம்னு அர்த்தம். இல்ல ஜபம் பண்ண முடியல, அந்த அலமோதது மனசு என்னென்னவோ மனசுல வருதுன்னா நல்லா குடிச்சிருக்கிறோம்னு அர்த்தம். பாபிலோன் மதுவை ரொம்ப குடிச்சிருக்கிறோம்னு அர்த்தம். இது ஒரு டெஸ்ட் நமக்கு, நம்ம எப்படி இருக்கிறோம் ஆத்ம நிலையிலன்னு. விழித்திருந்து ஜாக்கிரதை உள்ளவர்களா இருந்தோம்னா ஜபம் பண்ணும்போது தெளிவா ஆண்டவர்கிட்ட நம்மளால பேச முடியும், ஆண்டவர்கிட்ட மனசு ஒட்டி இருக்கிறதையும் ஆண்டவர்கிட்ட போறதையும் நம்ம பார்க்க முடியும். அப்படி இல்லைன்னா என்ன, நல்லா மப்புல இருக்கிறோம்னு அர்த்தம். அதை நம்ம சரி பண்ணிக்கணும் பாருங்களேன். அப்படி அதான் விழித்திருந்து ஜாக்கிரதை உள்ளவர்களா இருங்கள் அப்படின்னு நமக்கு சொல்லி முடிச்சுட்டு அதான் ஆண்டவருக்கும் நமக்கும் இருக்கிற உறவு. இப்போ ஹாரிசான்டல் ரிலேஷன்ஷிப், நமக்கும் சகோதரங்களுக்கு இருக்கக்கூடிய உறவை பத்தி அவர் பேசுறத நம்ம பார்க்கலாம் பாருங்களேன். ஏன் அதை எடுக்கிறாரு, ஏன் அப்படின்னா எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபம் ஆயிருக்கிறது, கடைசி காலம் வந்துருச்சு. கடைசி காலம் வரும்போது கடைசி காலத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அடையாளமாக பவுல் என்ன சொல்றாரு தெரியுமா, 2 தீமோத்தேயு 1 படிங்களா. மனுஷங்க கடைசி காலத்துல எப்படி இருப்பாங்க, என்ன குணாதிசயம், ஒருவர் ஒருவர்கிட்ட எவ்வளோ எப்படி நடந்துக்குவாங்க, அவங்களுக்கு இருக்கக்கூடிய குணம் என்ன. 2 தீமோத்தேயு 3:1
மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக, எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமையுள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்பு உள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் தேவபக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள்.
எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமா ஆறு டைம்ல எல்லா உலகமும் இப்படித்தான் இருக்கும். தேவ பிரியராயிராமல் சுய பிரியராயிருப்பார்கள், சுயப்பிரியராய் சுகபோக பிரியராய் அவர்கள் இருப்பார்கள் அப்படின்ற நேரத்துல நீங்க எப்படி இருக்கணும், நீங்க எப்படி இருக்கணும், நீங்க ஜபம் பண்ணணும், ரொம்ப ஜபம் பண்ணணும். ஆண்டவர்கிட்ட ஜபத்துல நம்ம ரொம்ப நெருங்கி இருக்கும் போது நமக்கும் சுயப்பிரியம் இல்லையா ரொம்ப இருக்குது. ஆனா அந்த சுயப்பிரியம் பெருமை வெறுப்பு கசப்பு கோபத்தை எல்லாம் அடக்கிறது வந்து ஆண்டவர்கிட்ட நம்ம வச்சிருக்கிற ரிலேஷன்ஷிப் தான் பாருங்களேன். ரொம்ப ஜபம் பண்றவங்கள பாருங்களேன், குடும்பத்துல ரொம்ப இரக்கம் உள்ளவர்களா, சாந்தம் உள்ளவர்களா, அமைதல் உள்ளவர்களா, அன்பு உள்ளவர்களா அவங்களால நடந்துக்க முடியும். இல்லைன்னா இப்படித்தான் நடக்குவாங்க கடைசி காலத்துல. எப்படி வருது பாருங்களேன் லிஸ்ட்டு, ஒருவருத்தை இணங்காதவர்களா, அணங்காதவர்களா, உணங்காதவர்களான்னு வருது. அப்படித்தான் அவங்க நடந்துக்குவாங்க பாருங்களேன். ஸ்டெப் ஒன்னொன்னுக்கு கனெக்ஷன் இருக்கு. ஜபம் பண்ணுகிறவர்களாக விழித்திருந்து ஜபம் பண்ணுகிறவர்கள் அடுத்தது அவங்கள என்ன தெரியும், ரொம்ப அன்புள்ளவர்கள் அவங்க இருப்பாங்க பாருங்களா. ஆண்டவர்கிட்ட இருக்கிற கம்யூனியன் நம்ம நம்ம உள்ள இருக்கிற பாவத்தை சுயத்தை பெருமையை அடக்கும், அன்பை நமக்கு அதிகப்படுத்தும் பாருங்களேன். அதை பார்க்கிறோம். அதை பேதுரு எப்படி சொல்றாரு பாருங்களேன், அந்த வசனம் எப்படி ஆரம்பிக்குது, 8 எல்லாவற்றுக்கும் மேலாக. எப்படி எல்லாவற்றுக்கும் மேலாக, என்ன மாதிரி ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணும்னா நான் வந்து நிக்கிறேன் நின்றுட்டு எல்லாவற்றுக்கும் மேலாக அப்படின்னா என்ன அர்த்தம், நான் இப்ப சொல்ல போறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அர்த்தம் இல்லைங்களா. இன்னுமே நான் சொல்ல போறது ரொம்ப முக்கியமானது, அதை கவனிங்க. உங்களுக்கு கவனம் கொடுக்கறதுக்கு அதுக்கு இஷ்டம் இல்லாம இருக்கலாம், ஆனா அது ரொம்ப முக்கியம். கம்ப்யூட்டர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு காரியத்தை முக்கியத்துவப்படுத்தணும்னா ஒரு பெரிய ஃபாண்ட்ல போடுவோம், பெரிய ஃபாண்ட்ல போட்டு போல்டு பண்ணுவோம், போல்டு பண்ணி அண்டர்லைன் பண்ணுவோம், அண்டர்லைன் பண்ணி அது பத்தாதுன்னு ரெட் கலர்ல வேற போட்டு அனுப்புவோம். அது இட்டாலிக்ஸ் வேற பண்ணுவோம். அப்படி எல்லாம் பண்ணி அமிச்சோம்னா என்ன அர்த்தம்? ரொம்ப முக்கியம், இதை கவனிங்க. சும்மா சாதாரணமா எழுதல, இத ரொம்ப முக்கியமான. அப்படி பேதரும் இந்த வார்த்தையை பயன்படுத்தி பண்ண பாக்குற, போல்ட் பண்ணி இட்டாலிக்ஸ் பண்ணி, எவ்வளவு எல்லாவற்றுக்கும் மேலாக இதை கவனிங்க, ரொம்ப முக்கியமா நான் சொல்றேன், இதை கவனிங்க அப்படின்னு ரொம்ப வலியுறுத்துற விதத்தில், எல்லாவற்றுக்கும் மேலாக இதனோட முக்கியம் அப்படின்னு பேதுரு அன்பை பத்தி பேசுறாரு. இதான் முதல் தடவை அவர் பேசுறாரா அன்பை பத்தி பேதுருல? ஒரு அதிகாரத்திலையும் பேசியிருக்காரு பாருங்களேன், 1:22 பேசியிருக்கிறாரு, படிங்களா 1:22.
ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்மாக்களை சுத்தப்படுத்திக் கொண்டவர்களாகவும் இருக்கப்படியால் சுத்த இருதயத்தோடு ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள்.
ஊக்கமாய் ஒருவரில் ஒருவர் சுத்த இருதயத்தோடு அன்பு கூறுங்கள். 2:17 படிங்களா,
எல்லாவற்றையும் கனம் பண்ணுங்கள், சகோதரிடத்தில் அன்பு கூறுங்கள்,
சகோதரிடத்தில் அன்பு கூறுங்கள். 3:8 படிங்களா,
மேலும் நீங்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டவர்களோ இரக்கம் உள்ளவர்களாகவோ
சகோதர சிநேகம் உள்ளவர்களாயும். அதை விட்டுட்டு திருப்பி இங்கேயும் சொல்றார், நம்ம ஒரு வேளை கேட்கணும், பேதுரு எங்களுக்கு என்ன செவிடா, எங்களுக்கு என்ன உடம்பா சரியில்லை, திருப்பி திருப்பி எங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, பேதுரு சொல்றாரு இந்த விஷயத்துல நீங்க செவிடுதான், எத்தனை தடவை உங்களுக்கு சொன்னாலும் கேட்காதவங்க தான். இந்த விஷயத்த திருப்பி 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 உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டியது அவசியம். இந்த விஷயம் இயற்கையாவே அன்பு செய்யற ஆளுங்களே இல்லை, நீங்க சுயநலம் உள்ளவர்கள், உங்களுக்கு திருப்பி திருப்பி ஞாபகப்படுத்தணும். இந்த விஷயம் எடுத்துக்கிட்டோன்னா செவிடு, அதனால தான் ஆவியானவர் திருப்பி 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 நமக்கு ஞாபகப்படுத்துறார். ஏன்னா நமக்கு ஆவியானவர் கெப்பாசிட்டி கொடுத்துருக்கிறார் அன்பு செய்யணும்னு, ஆனா அந்த கட்டளை திருப்பி 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 நம்மளுக்கு சொன்னா தான் நம்ம அதை எக்ஸசைஸ் பண்ணுவோம். அதனால தான் பரிசுத்தாவி திருப்பி திருப்பி நமக்கு ஞாபகப்படுத்துறாரு. ஏன்னா இந்த விஷயம் நமக்கு இயற்கையா வருவதில்லை. ஏன்னா ஆதாமின் இயற்கையா வந்தவங்க, காயினுடைய இயற்கையில வந்த நம்ம, நான் என் சகோதரன் கவலாலியா, அவனை பத்தி எனக்கு என்ன கவலை இருக்க வேண்டும்னு நினைக்கிற ஆளுங்களுக்கு திருப்பி திருப்பி சொல்லணும். எல்லாவற்றுக்கும் மேலாக இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பா அப்படின்னு நமக்கு வலியுறுத்தி இதை சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. பாருங்களேன், எல்லாவற்றுக்கும் மேலாகனா என்ன? மத்ததெல்லாம் விட்டுருணும்ன்றாரா? மற்றதெல்லாம் ஜெபம் பண்ணுறது இம்பார்ட்டன்ட் இல்லை, இது ரொம்ப இது பண்ணினா போதும்ன்றாரா? அப்படி சொல்லலை. உறவு, ஒருத்தர் ஒருத்தர் இருக்கிற ரிலேஷன், ஆண்டவருக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப்பில் ஜெபம் முக்கியத்துவப்படுத்தினார். இப்போ ஒருத்தர் ஒருத்தருக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பில், கடமையில், சபை கடமையில் மிக பிரதானமாக எல்லாவற்றுக்கும் மேலான மலை எது உலகத்தில்? எவரெஸ்ட் மவுண்டன் இல்லைங்களா? அந்த மாதிரி எல்லாவற்றுக்கும் மேலான எவரெஸ்ட் மவுண்டன் என்ன தெரியுமா? உன்னுடைய கிறிஸ்தவ கடமையில நீ சபையில இருக்கும்போது நீ செய்ய வேண்டிய எல்லாவற்றுக்கும் மேலான பெரிய கடமை எது தெரியுமா? இதுதான். இது ரொம்ப முக்கியம். வேற எது, இதை விட்டுட்டு வேற எதை செஞ்சாலும் முக்கியம் இல்லை, இது ரொம்ப முக்கியம். இது எங்க பேதுரு கத்துக்கிட்டாரு? ஜெபத்தை ஆண்டவர்கிட்ட கத்துக்கிட்டாருன்னு பாக்குறோம். இதை எங்க பேதுரு கத்துக்கிட்டாரு? தன்னுடைய ஆண்டவர்கிட்ட தான் இல்லைங்களா? அவர் கடைசி நேரத்தில் உட்காந்து, கடைசி சாப்பாடு உட்காந்து ரெண்டு பேரும் சாப்பிட்றாங்க இல்லைங்களா? சாப்பிடும் போது, நான் போகிறேன் பேதுருவே, என் சகோதரர்களே நான் போகிறேன், நான் போகும்போது எனக்கு இருக்கிற ஒரே ஆசை என்ன தெரியுமா, எனக்கு இருக்கிற ஒரே விருப்பம் என்ன தெரியுமா, என்ன சொன்னார் ஆண்டவர்? யோவான் 13:34. எப்படிங்க பேதுரு மறக்க முடியும்? இது கல்வெட்டா அவர் மனசுல இருக்காது, என் ஆண்டவர் சொன்ன கடைசி கட்டலன்னு.
நீங்கள் ஒருவரிலொருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருப்பது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன்.
பாருங்களேன், இதுதான் ஆண்டவர் சொன்ன கடைசி கட்டளை, ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்று எனக்கு சொன்ன கட்டளை அவர் மறப்பாரா? அதனால தான் இது வந்து வெறும் பேதுரு மாத்திரம் இல்லைங்க, முழு புதியற்பாடின் கூச்சலும் இதுதான். ஓல் நியூ டெஸ்டமெண்ட் எல்லாவற்றுக்கும் முக்கியமா எது நம்மளை வலியுறுத்துது? அன்பு. பவுல் எப்படி சொல்றாரு? பவுல் வித்தியாசமா சொல்றாரு பாருங்களேன், 1 Corinthians 1 படிங்களா, 1 Corinthians 13 அன்பை பத்தி அழகா எழுதி இருக்கும் போது அதை எப்படி ஆரம்பிக்கிறாரு?
நான் மனுஷர் பாஷைகளே தூதர் பாஷைகளே பேசினாலும் அன்பு எனக்கு
தூதர் பாஷையும் பேசினாலும் அன்பு எனக்கு இல்லாவிட்டால் நான் யூஸ்லெஸ். அப்புறம்
நான் தீர்க்கதரிசியான வரத்தை உடையவனாய் இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிவித்தாலும் மலைகளை பேசத்தக்க சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு இறக்கிறாவிட்டால் நான் ஒன்றுமில்லை.
எனக்கு பெரிய தீர்க்க தரிசனம் வரம் இருக்கு, நான் பெரிய சத்தியங்களை படிக்க முடியும், பெரிய சாமன்ஸ், பெரிய ஆழமா தீர்க்க தரிசனம் பண்ண முடியும், எனக்கு மலை போல மலை அசைக்கிற விசுவாசம் எனக்கு இருக்கிறதுன்னு நான் இருந்தாலும் எனக்கு காண்டி அன்பு இல்லாவிட்டால் நான் ஒன்றும் இல்லை. அப்படின்னா அன்பு எவ்வளவு முக்கியம்னு நமக்கு தெரியுதுங்களா? நான் ஒன்றும் இல்லை. தொடர்ந்து படிங்க.
எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுத்திகரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும்
எனக்கு பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. வேதமே பவுலும் சரி பேதுருவும் சரி முக்கியமா எல்லாவற்றுக்கும் மேலாக எதை வலியுறுத்துறாங்க? அன்பை வலியுறுத்துறாங்க. நமக்கு தெரியுதுங்களா அது முக்கியம்னு? இல்ல, நம்மளா நம்ம எது முக்கியம்னு நினைச்சுக்கிறோமோ அதைத்தான் முக்கியம்னு நினைச்சுக்கிறது. இல்ல, ஆண்டவர் சொல்றார் அன்பு நமக்கு ரொம்ப முக்கியம். இன்னும் ஒரு வசனம் படிப்போம், கொலோசியர் 3:14. பவுல் அதே பேதுரு சொல்ற மாதிரியே சொல்றாரு பாருங்களா. படிங்க யாராவது.
இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சற்புணத்தின் கட்டாய அன்பை தரித்துக் கொள்ளுங்கள்.
இவை எல்லாவற்றுக்கும் மேலும் பாருங்களேன், பேதுருவும் பவுலும் அப்படித்தான் சொல்றாரு. அபவ் ஆல் தீஸ் திங்ஸ், இது எல்லாவற்றுக்கும் மேல த பாண்ட் ஆஃப் பர்ஃபெக்ஷன், பந்தத்தின் பரிபூர்ணத்தை, ஒரு மனிதர்களை பந்தத்தில் இணைக்கக்கூடிய அன்பை நீங்கள் ட்ரெஸ்ஸாக போட்டுக்கங்க அப்படின்றார். ஏன் இவ்வளோ முக்கியம் அன்பு? ஏன் இவ்வளோ முக்கியம்னா, ஒரு சபையாக ஆண்டவருடைய சபையாக நம்ம செயல்படும் போது நமக்கு பெரிய பவர் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார் இல்லைங்களா? பெரிய பவர். நம்ம வல்லமையா இந்த உலகத்தில் செயல்படணும், ஆண்டவருடைய வல்லமை நமக்கு மத்தியில் இருக்கணும்னா நம்ம ஒருத்தர் ஒருத்தருடைய இருதயம் இணைக்கப்பட்டா தான் நம்ம அப்படி இருக்க முடியும். நம்ம ஜபம் பண்ணும் போது நம்மளுடைய ஒத்துமையில எல்லாம் இணைத்து இருந்தா தான் இந்த சபைக்கு பவர் இருக்க முடியும். அந்த இணைப்பு கொடுக்கக்கூடியதே அன்பு இருந்தா தான் முடியும் பாருங்களேன். அந்த அன்பு இல்லைன்னா நம்ம செய்யற எந்த ஜபமும், ஒருத்தர் ஜபிக்கிறாருன்னா அவரோடு அன்போடு நம்ம இணைந்து இல்லைன்னா நம்ம செய்யற எந்த ஜபமுக்கும் வல்லமையே இருக்க முடியாது, நம்ம செய்யற எந்த ஊழியத்துக்கும் வல்லமையே இருக்க முடியாது. நம்மளை கெடுக்கணும் அழிக்கணும்னா சாத்தான் பயன்படுத்தக்கூடிய ஒரே காரியம் என்ன தெரியுமா? நமக்குள்ள அன்பு இல்லாம செஞ்சிட்டானா நம்ம எந்த விதத்திலயும் ஆண்டவர் ராஜ்யத்துல முன்னேறவே முடியாது. பாருங்களேன், அது எல்லாத்தையும் சாத்தான் கொண்டு வரக்கூடிய சகல கெடுதலையும் விஷத்தையும் அகற்றக்கூடியது அன்பு. அந்த அன்பு காண்டி இல்லாம இருந்தா நமக்குள்ள பலவிதமான கசப்பான வேர்கள் வளர்ந்து சபை திக்கா திசையில போய் அலங்கோலமா போயிரும். சபை எந்த விதத்திலயும் நம்ம முன்னேறவே முடியாது. அவங்க அப்படியே இவங்க எப்படி இவங்க எப்படின்னு ஒருத்தர் ஒருத்தர் மேல பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு தான் லாயக்கே தவிர நம்ம ஆண்டவர் ராஜ்யத்துக்கு ஒண்ணுமே செய்ய முடியாத மக்களா போயிடும். அன்பு நமக்கு இராவிட்டால் எந்த பிரயோஜனமும் இருக்க முடியாது. அது வந்து பாருங்களேன், அது நமக்கும் மற்றவர்களுக்கு மாத்திரம் பிரச்சனை ஏற்படுத்தாம நமக்கும் ஆண்டவருக்கு இருக்கிற உறவுக்கே பிரச்சனை கொண்டு வந்துடும். ஏன், போன வாரம் நம்ம படிக்கலையா, மற்றவர்களை நம்ம மன்னிக்காவிட்டால், மன்னிக்கிற அன்பு நமக்கு இராவிட்டால் ஆண்டவர் நம்மளையே மன்னிக்க மாட்டார்ன்றாரு. பின்ன நம்ம ஜபத்தை எங்க கேட்பாரு? நீ எந்த ஆராதனையை கொண்டு வந்தாலும் எங்க அந்த ஆராதனை எடுபடும் இல்லைங்களா? எல்லாருக்கும் ஒரு இணைப்பும் இல்லை அன்பும் இல்லை, ஆனா ஒன்னா நாயிட்டுகள் மூண்டி பக்கத்து பக்கத்து சேர்ல வந்து உக்காந்துடுறோம். புருஷ மனைவி அப்படி உக்காந்து ஜபம் பண்ணாலே கேட்க மாட்டேன்றாரு. இல்ல, எல்லா சபையார் வந்து உக்காந்து கேட்கிறோம்னா அந்த ஜபம் எப்படி வல்லமையா இருக்கும், அந்த சபை எப்படி பவர்ஃபுல்லா இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். அந்த சபைன்றதுக்கே அர்த்தமே இல்லாம போயிடும் அன்பு இல்லைன்னா. அதனாலதான் எல்லாவற்றுக்கும் மேலாக எல்லாத்தையும் இருக்குது, மத்ததெல்லாம் முக்கியம்தான், ஆனா ரொம்ப முக்கியமா இது இல்லைன்னா எதுவுமே ஈடுபட. ஜபம் முக்கியம், ஜபம் முக்கியம் இல்லைனா எல்லாத்தையும் கெடுத்து, இது அன்பு முக்கியம் இல்லைனா எல்லாத்தையும் கெடுத்து விட்டுரும், பெரிய ஆவிக்குரிய இழப்பு டேமேஜ் நமக்கு கொண்டு வந்துடும் பாருங்களேன். ஸ்பிரிச்சுவலாக நமக்கு சபை முன்னேறவே முன்னேற முடியாது. ஆகவே அன்பை அவர் வலியுறுத்துறார். தொடர்ந்து பார்ப்போமே என்ன மாதிரி அன்பு, இந்த அன்புடைய குணாதிசயம் என்ன. அந்த வார்த்தை வந்து அகாப்பேன்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுறார். அகாப்பேன்ற ஒரு வார்த்தை வந்து ஆண்டவர் வந்து நம்மளை எவ்வளோ மோசமாக பார்த்தார் இல்லைங்களா? நம்ம சீர்கெட்ட நிலையில் நம்மளால் கற்பனை கூட பண்ண முடியாது எவ்வளோ மோசமாக நம்ம இருந்தோம். ஆண்டவர் எவ்வளோ அருவறுத்திருப்பார் நம்மளை பார்க்கறதுக்கு. பாவத்திலையும் அசுத்தத்திலையும் சுயநலத்திலையும் இருந்த மனிதர்களுக்கு அவர் என்ன பண்ணாரு, அவர் வந்து அவர் நேசிச்சார். அவருடைய அன்பு எவ்வளோ ரியலாக இருந்துச்சு, அவர் வந்து எவ்வளோ பெரிய விலையை கொடுக்கறதுக்கும் தயங்காம அந்த பர்சனலாக அந்த விலையை அவர் கொடுத்தார். தன்னுடைய குமாரனையே நமக்காக பலியாக, கோப நிவாரண பலியாக நமக்காக கொடுத்தார் இல்லைங்களா. நம்முடைய சூழ்நிலையை பார்த்து, நம்முடைய பிரச்சனையை பார்த்து நம்மளுக்கு தீர்வு செய்யும்படிக்கு கொடுத்தார். அதுதான் அந்த அந்த அன்பின் வார்த்தையை தான் இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கு. எபேசியரில் போட்டிருக்கிற மாதிரி கிறிஸ்துவும் சபையை அன்பு கூர்ந்து என்ன பண்ணாரு, தம்மைத்தாமே அதுக்கு ஒப்பு கொடுத்தார். பாருங்களேன் எவ்வளோ தியாகத்தை கிறிஸ்து செஞ்சாரு அந்த சபைக்காக. அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை அன்புன்றது வந்து பாருங்களேன், இச்சைக்கு ஆப்போசிட்டுங்க அன்பு. பாருங்களேன் எங்க அன்பு வளருதோ இச்சை குறையும், எங்க இச்சை அதிகமா இருக்குதோ அன்பு அங்க இருக்க முடியாது. இச்சைக்கு ஆப்போசிட். இச்சை என்ன சொல்லுது, யாருக்கு என்ன ஆனாலும் சரி எனக்கு வேண்டும், எனக்கு வேண்டும் அப்படின்னு இச்சை. மற்றவங்களை பத்தி எனக்கு கவலை இல்லை. அன்பு என்ன சொல்லுது, எனக்கு குறைவானாலும் பரவாயில்ல மற்றவங்களுக்கு நான் செய்ய வேண்டும். பாருங்களேன் ரெண்டுக்கும் ஆப்போசிட், எனக்கு கஷ்டம் இருந்தாலும் பரவாயில்ல மற்றவங்களுக்கு நான் செய்யணும்னு சொல்லித்தர்றது தான் அன்பு. இந்த ரெண்டுக்கும் ஆப்போசிட் ஆனது இது, இது ரெண்டும் ஆப்போசிட் ஆனது. எல்லாவற்றுக்கும் மேலே அன்பு கூறுங்கள். எப்படி அன்பு கூறணும், என்ன சொல்றாரு, ஊக்கமாய், ஊக்கமாய். அப்படின்னா அன்பு வந்து ஒரு கோல்டா, குளிரும் இல்லாம அனலும் இல்லாம அன்பு இல்லை. அன்புனா கோல்டா எப்படின்னா அவங்களுக்கு எந்த கெடுதலும் நடக்கக்கூடாதுங்க, அவங்க ரொம்ப நல்லா இருக்கணுங்க, அது அன்பு தான் இல்லைங்களா. எந்த கெடுதலும் நடக்கக்கூடாது, எது ரொம்ப ஆசைப்படுறது, அப்படிப்பட்ட அன்பு சொல்ல. இவர் ஊக்கமா இருக்கணும்ன்றார். அது ஊக்கமா இருந்துச்சுன்னா அது வெறும் வார்த்தையில் இருக்காது, ஊக்கமா இருந்தா அது செயல்பாடுல தெரியும். எங்க ஊக்கம் இருக்கோ அது எங்க பார்க்க முடியும், எந்த அளவுக்கு ஊக்கம் பாருங்களேன் அது செயல்ல தெரியுங்க. அப்படிப்பட்ட ஊக்கமான அன்பு இருந்துச்சுன்னா அது உள்ளுக்குள்ள நெருப்பு உள்ள சும்மா இருக்காது இல்லைங்களா, அது எப்படியாவது வெளிப்படும். அந்த மாதிரி அன்பு, ஊக்கமான அன்பு உள்ள இருந்துச்சுன்னா அது வெளியில தெரிஞ்சே தெரியும். ஊக்கமாய் அன்பு கூறுங்கன்ற வார்த்தை வந்து ஒரு அனடாமிக்கல் வேர்டு, அப்படின்னா சரீரத்துக்கு பயன்படுத்துற ஒரு வேர்டு. ஒருத்த வந்து ஒரு ரேஸ்ல ஓடுறான்னா அந்த ரேஸ்ல தன்னை எந்த அளவுக்கு ஸ்ட்ரெச் பண்ணி இல்லைங்களா அந்த பினிஷ் லைனை போய் தொடணும். அப்போ எப்படி லேசாக ஓடுவான், இல்லை தன்னை எந்த அளவுக்கு ஸ்ட்ரெச் பண்ண முடியுமோ தன்னுடைய மேக்சிமம் கெப்பாசிட்டியை விட்டு அந்த லைனை எப்படியாவது தொடணுமேனு ஊக்கமாக தன்னை விரிச்சுக்கிட்டு ஓடுறான் பாருங்க. தன்னுடைய முடிஞ்ச அளவுக்கு அதை போய் தொடணுமேனு ஓடுறானே அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஒரு குதிரை ஓடுதுன்னா வைங்களேன், ஃபோர்ஸாக ஓடுது அப்படின்னா அது கழுத்தை ஸ்ட்ரெச் பண்ணி காலை ஸ்ட்ரெச் பண்ணி எப்படி ஓடுது. அந்த வார்த்தை ஊக்கமானா உன்னுடைய மேக்சிமம் உன்னால கெப்பாசிட்டியை ஸ்ட்ரெச் பண்ணி நீ அன்பு செய்யணும், உன்னால முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரெச் பண்ணணும். அதாங்க ஊக்கமாய், ஒரு மேல்பார்வையான அன்பு இல்லை, ஒரு மேல்பார்வையான அன்பு இல்லை. உன்னுடைய கெப்பாசிட்டியை லிமிட்டுக்கு அளவுக்கு நீ இது பண்ணணும். பாருங்களேன் ரொம்ப டிமாண்டிங், ரொம்ப தியாகமான அன்பை பற்றி அவர் பேசுகிறார். ஒரு ரிலாக்ஸாக எல்லாரையும் அன்பு கூறுவோம், சகோதரர்களை அன்பு கூறுவோம், அன்பு கூறுவோம்னு பாட் பாடிட்டு போகிறது இல்லை. இட்ஸ் ஊக்கமானா அது ரொம்ப ஆக்சுவலாக தெரியும், ஸ்ட்ரெச் பண்ணிப்பா எவ்வளோ அளவுக்கு நேசிக்கிறாங்களே, எந்த அளவுக்கு அன்பு செய்கிறாங்களேன்னு தெரியும். வேற வார்த்தையில் இல்லை. பாருங்களேன் சில பேர் பேச்சிலேயே மலிப்பிடுவாங்க, பேச்சு அன்பாக பேசுவாங்க, ரொம்ப அன்பாக பண்ணுவாங்க, அது இல்லை அன்பில் இல்லை. ஊக்கமானா பேச்சை தாண்டி உணர்ச்சிகளை தாண்டி அது ஆக்சுவல் செயலில் போகணும். ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். பாருங்களேன் அன்பு, அன்பு எப்படிங்க ஊக்கமாய் அன்பு கூறுது, அன்பு செய்ய முடியாதவர்களை நேசிக்கிறது இல்லைங்களா, சத்ருக்களை நேசிக்கிறது, நம்மளை மோசமாக நடத்தியிருந்தாலும் நம்மளை அவமானப்படுத்தியிருந்தாலும் அவங்கள போய் நேசிக்கிறது. அதுக்கு ஊக்கம் இல்லை வேணாம் இல்லையா, நம்மளை மோசமாக நடத்தியிருந்தாலும் மனுஷ லெவலை விட தாண்டி நேசிக்கிறது. எந்த அளவுக்கு ஊக்கம் இருக்குன்னா தியாகம் செய்யறதுக்கும் துணியுது, அந்த அளவுக்கு ஊக்கமான அன்பு. ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். அந்த அன்புக்கு வந்து ஒருத்தர் சொல்லியிருக்காரு, ஸ்பிரிச்சுவல் மசில் இருந்தால் தான் இது செய்ய முடியும். ஸ்பிரிச்சுவாலிட்டின்னா இதுதான், ஸ்பிரிச்சுவல் மசில் வேணும். ஒரு நல்லா ஓடுறோம்னா நல்லா மசில் இருந்தால் தானே எல்லாரும் நம்மளால் ஓட முடியுமா? அத்லீட் கூட ஓட முடியாது. ஆவிக்குரிய ஜீவத்தில் மசில் இருந்தால் தான் அவர் என்ன சொல்கிறாரு, அவமானத்தையோ வெறுப்பையோ நிராகரிப்பையோ சகிச்சு அவங்க மேலே அன்பு கூற முடியும், அவங்களுக்கு அன்பு காட்ட முடியும். அதுக்கு தான் ஊக்கமாய் அன்பு கூறுங்க எப்படி போட்டிருக்கு பாருங்களேன். சரி, இது பார்த்துட்டோம். இது என்ன என்ன மாதிரி அன்புன்னு பார்த்துட்டோம். சாதாரணப்பட்ட அன்பு இல்லை, நம்ம நினச்சிக்கிறது இல்லை, ஒழுகுறது இல்லை அன்பு. அன்பு ஒழுகுதுங்க வார்த்தை இல்லைன்றது இல்லை, ஊக்கமாக ரியலாக இருக்கிற அன்பு. இது பேதுரு வந்து மூணு விதத்தில் வெளிப்படும்ன்றார். மூணு விதத்தில் வெளிப்படும். அவர் பாருங்களேன் எத்தனையோ விதங்களை சொல்லியிருக்கலாம். அன்பு கூறுங்கள், ஏன் அன்பு பவுல் சொல்ற மாதிரி அன்பு சினமடையாது, சுயநலம் இல்லை, அன்பு சகலத்தையும் தாங்கும்லாம் சொல்லியிருக்கலாம். ஆனால் பேதுரு வித்தியாசமாக சொல்றார். என்ன சொல்றாரு, மூணு காரியம் இந்த அன்பு வெளிப்படும். முதலாவது எதில் வெளிப்படும், பாவங்களை இது மூடும். ரெண்டாவது மற்றவங்களை இது உபசரிக்கும். மூணாவது தங்களுக்கு இருக்கிற வரங்களை பயன்படுத்தி மற்றவங்களுக்கு சேவை செய்யும். பாருங்களேன், மூணு ஊக்கமான அன்பு இருந்தா இது மூணு காரியத்துல வெளிப்படும். எட்டாவது வசனத்துல பாருங்களேன், அன்பு சகலத்தையும் மூடும். ஒன்பதாவது வசனத்துல மத்தவங்களை உபசரிக்கும். அது பத்தாவது வசனத்துல மத்தவங்களுக்கு தன்னுடைய வரங்களை பயன்படுத்தி மத்தவங்களை சேவிக்கும். அதான் அன்பு பார்க்கிறோம் பாருங்களேன். அது நம்ம தொடர்ந்து பார்ப்போம். முதலாவது என்ன சொல்றாரு எட்டாவது வசனத்துல,
ஒருவரில் ஒருவர் ஊக்கமான
அன்புள்ளவர்களாய் இருந்தார். அன்பு இருக்கிறது முதலாவது எப்படி வெளிப்படும், எனக்கு ஊக்கமான அன்பு இருக்குன்னா எப்படி தெரியும், முதலாவது அன்பு திரளான பாவங்களை மூடும். அப்படின்னா என்ன அர்த்தம், என்ன அர்த்தம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம் இல்லைன்றத புரிஞ்சுக்குவோம். அப்படின்னா கடவுளுக்கு முன்பதாக பாவங்களை மூடுன்றது அர்த்தம் இல்லைங்களா. நம்ம ஏதோ எத்தனையோ பாவம் செஞ்சுக்கிட்டு இருந்தா நம்ம அன்பு காமிச்சா கடவுள் பார்த்து மூடிடுறது இல்லை. பாவம் மூடுறது வந்து இயேசு கிறிஸ்துவை ஒருவன் விசுவாசித்து அவர் கிருபாதார பலியை நம்பும் போது தான் அவன் பாவம் மூடப்படுது இல்லைங்களா. அந்த அர்த்தத்தில் இது சொல்ல முடியாது. இன்னொரு அர்த்தத்திலையும் என்ன இருக்க முடியாது, நமக்கு அன்பு இருக்கிறதுனால என்ன பாவம் செஞ்சாலும் எல்லாரும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அந்த பாவத்தை மூடிடணும்னு இது சொல்லல. அவங்க என்ன பாவம் செஞ்சாலும் இந்த சபையில் அன்பே இல்லைங்க, ஏன் பாவத்தை ரொம்ப கடித்து கொள்றாங்க, பாவத்தை மூட மாட்டேன்றாங்க இவங்க அப்படின்னு சொல்லிடக்கூடாது. அந்த அர்த்தத்தில் இது சொல்லப்படலை பாருங்களேன். அது அப்படி சொல்லப்படல, அதனால சபை ஒழுங்கே நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லப்படலை. அது நமக்கு எப்படி தெரியுது, எந்த வசனத்தை எடுத்துக்கிட்டாலும் என்ன பண்ணணும், மற்ற பகுதிகளை பார்த்து நம்ம சொல்லணும். ஏன்னா மற்ற பகுதியில் தெளிவாக ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு, பாவம் சகோதரன் செய்கிறான்னா நீ என்ன பண்ணணும், முதல்ல போய் அவன்கிட்ட பேசு, அப்பா செய்யக்கூடாதுன்னு பேசு. அவன் கேட்கலனா என்ன பண்ணும், ரெண்டு பேரை கூப்பிட்டு போய் பேசு. அப்பவும் கேட்கலனா என்ன பண்ணும், சபைக்கு தெரிவி. அதுக்கு விரோதமாக இங்கே பேசுவாரா, என்ன பாவம் பண்ணாலும் விட்டுருங்க, அன்பு சகல பாவத்தையும் மூடுவோன்றதுனால ஒன்றும் செய்யாதீங்கன்னு அவர் சொல்ல வரல. இன்னொரு வசனம் படிப்போம், லூக்கா 17:3 பாருங்களேன்.
உங்களை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள்.
அன்பு மூடும் அப்படின்னா நீதிமொழிகள் 10:12 பேதுரு இந்த வசனத்தை எடுத்திருக்கிறார். அதைத்தான் கான்டெக்ஸ்ட் பார்க்கணும். பேதுரு எங்க இருந்து இந்த ஐடியா அவருக்கு கிடைச்சிச்சு, நீதிமொழிகள் 10:12
பகை
விரோதங்களை எழுப்பும், அன்போ சகல பாவங்களை மூடும். அந்த விஷயத்துல தான் இவர் எடுக்கிறாரு. அதை வச்சு பார்க்கும் போது இந்த பாவங்கள்னு சொல்லும் போது 10 கட்டளைக்கு விரோதமா இருக்கிற பெரிய பெரிய பாவங்களை எல்லாத்தையும் மூடும்னு இது சொல்லல. இது என்ன மாதிரி பாவங்களை பத்தி பேசுதுன்னா ரிலேஷனல் சின்ஸ்னுவாங்க, ஒருவர் ஒருவர் பழகும் போது ஏற்படக்கூடிய சில பாவங்கள். இல்லைங்களா? ஒருவர் ஒரு பழகும் போது ஒருத்தர் வேதனைப்படுத்துறதோ தப்பா பேசுறதோ இல்லைங்களா, மல்டி திரளான பாவங்கள் ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்ஸ்ல ஏற்பட்டுருது. அப்படிப்பட்ட பாவங்கள், ஏன் அப்படிப்பட்ட பாவங்களை இவர் பேசுறாரு? இவர் ஹாரிசான்டல் ரிலேஷன்ஷிப்பை பத்தி பேசிட்டு இருக்கும் போது எல்லாவற்றுக்கும் மேலாக அன்பு கூறுங்கள். அப்படி அன்பு கூறினா உங்க உறவுகளுக்கு அடிப்படையில் ஏற்படக்கூடிய சிறிய சிறிய பாவங்களை நீங்கள் மன்னித்து மறக்கக்கூடிய அன்பு உங்களுக்கு இருக்கணும். ஏன் அன்பில்லாத இருதயம் என்னங்க செய்யும்? அன்பில்லாத இருதயம் என்ன செய்யும்? பகை விரோதங்களை எழுப்பும். ஏதாவது ஒரு தப்பு இருந்துருச்சுன்னா போதும், ஏதாவது ஒரு சின்னதா சொல்லிட்டாருன்னா போதும், ஊர்ல எல்லாம் போய் ஒப்பாரி வச்சுட்டு வராது. அவர் அப்படி சொல்லிட்டாரு, இவர் இப்படி பேசிட்டாரு, அவங்க பாருங்க அப்படி இருக்கிறாங்க, இந்த சிஸ்டர் அப்படி பண்ணிட்டாங்க, இப்படி இவங்க திருந்தவே மாட்டாங்க, இவங்க இப்படித்தான். அன்பு பகை இருக்கிற இருதயத்தை அதைத்தான் செய்யும். அன்பு அப்படி செய்யாது. பகை விரோதத்தை சகோதரர்களுக்கு மத்தியில் விரோதத்தை எழுப்போம். சின்ன சின்ன காரியங்களையும் பகை இருந்துச்சுன்னா இரிட்டேட் ஆகும். ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க்குமா எந்திரிச்சாவே போதும், ரொம்ப பத்திட்டு எரியும். அந்த மாதிரி பகை இருக்கக்கூடாது. அன்பு என்ன பண்ணும்? இந்த ரிலேஷனல் சென்ஸை மூடும். புரியுங்களா? இந்த மாதிரி பாவங்கள் வந்து யாக்கோபு சொல்ற மாதிரி நாம் பல காரியங்கள் எடறுகிறோம் இல்லைங்களா, நாவில் எடறோம், பல காரியங்களில் எடறோம். அந்த மாதிரி பாவங்களை அதை பத்தி தான் அவர் பேசுறார். இந்த பாவங்கள் வந்து பெருசா கடிந்து கொள்ள வேண்டியதில்லை. இது வந்து நம்ம நம்ம ஒரு மனுஷர்களா வளர்ற கிறிஸ்தவர்களா இருக்கும் போது நம்மள இருக்கக்கூடிய சிறு சிறு குறைகள், சிறு சிறு தவறுகள், அதை பத்தி தான் அவர் பேசுறார். புரியுதுங்களா? அதை பத்தி அவர் பேசும்போது நம்ம தொடர்ந்து பாவம் எஞ்சி இருக்கிற பாவம் நம்மள தொடர்ந்து இருப்பதுனால சில நேரங்கள்ல நம்ம ஒருத்தர் ஒருத்தர்கிட்ட பழகும் போது இல்லைங்களா, பழகும் போது என்ன ஆகுது? சில குறைகள் நமக்கு தெரியுது இல்லைங்களா. இங்கே வரும்போது நம்ம எல்லாம் பிளாஸ்டிக் முகத்தை போட்டு நல்லா சிரிச்சுட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துடுறோம். நம்ம ஒருத்தர் ஒருத்தர் வீட்டுங்களுக்கு போய் பழகும் போது என்ன ஆகுது? சில சில குறைகள் தெரியுது, சில சில பிரச்சனைகள் தெரியுது. நமக்கு என்ன பண்ணுவோம்? அன்பு இல்லாதவர்களாக இருந்தோன்னா, நான் உங்கள் வீட்டுக்கு போயிருந்தேன், என்ன ஆச்சு தெரியுமா, இப்படி இருக்கிறாங்க அப்படி இருக்கிறாங்க அது இதுன்னு பகை கலகத்தை அதிகப்படுத்த சகோதரர்களுக்கு மத்தியில் இல்லைங்களா. ஆனால் அன்பு இருந்துச்சுன்னா அதையெல்லாம் மூடும். அவங்க வளர்ற கிறிஸ்தவர்கள் வளருவாங்கன்ற அன்பு இருந்துச்சுன்னா அதை மூடும். பாருங்களேன் இன்னொன்று, நீதிமொழிகள் 17:9 படிங்களா.
குற்றத்தை மூடுகிறவன் சிநேகத்தை நாடுகிறான், கேட்டதை சொல்லுகிறவன் பிராண சிநேகரை பிரித்து விடுகிறான்.
பாருங்களேன், பிராண சிநேகத்தையும் பிரித்து விடுகிறான். குற்றத்தை பாருங்கள், அன்பு உள்ளவன் குற்றத்தை மூடுகிறான், சிநேகத்தை விரும்புகிறவன் குற்றத்தை மூடுறான். தவறு செஞ்சிருக்கிறாங்க, அது மூடிடுறான் அவன். ஆனால் பிராண சிநேகத்திலையும் சர்ச் மெம்பர்ஸை கூட பிரிச்சிட முடியும் அன்பு இல்லாதவங்க. நம்ம அப்படி நமக்கு ஒரு இருதயம் இருந்துச்சுன்னா நம்ம அப்படி செஞ்சிட முடியும். அப்புறம் எங்கள் சபை, அப்புறம் எங்கள் ஜபம், அப்புறம் எங்கள் ஐக்கியம், அப்போ எங்கள் வளர்றது? யோசிச்சு பாருங்களேன், அன்பு எல்லாத்த விட முக்கியம் பேதுரு சொல்லிட்டு வர்றார் நமக்கு. ஆகவே ஒரு ஒரு அசிங்கமான குணம், அசிங்கமான குணம், அதை வந்து நம்ம எடுத்துடணும். சில பேர்கிட்ட நம்மகிட்ட இருக்கு, அது இயற்கையாகவே என்கிட்டயும் சில டைம்ல இருக்கு வந்துருது. என்ன அசிங்கமான குணம் வந்து, எப்போ பாரு மற்றவங்களுடைய குறைகளே குத்தி 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 பார்க்கறது. அவங்களுக்கு எத்தனை குணங்கள், நல்ல குணங்கள் இருந்தாலும் அவங்களுடைய குறைகளையே நோண்டிக்கிட்டு இருக்கிறதுன்ற அசிங்கமான குணம் வந்து அருவறுப்பான குணம். கிருபையில் அவங்க வளர்றவங்க, கிருபையில் வளர்ந்துக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் குறை இருந்தாலும் ஒரு இழிவான ஒரு ஆவி நம்மக்கிட்ட இருக்கு. முதலாவது நம்மக்கிட்ட அன்பு இல்லாதது மாத்திரம் இல்லை, நம்ம இருதயத்தை பற்றியே நமக்கு தெரியாததுனால தான் மற்றவங்களுடைய சிறிய குறைகளை போய் குத்தி 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 பாட்டுறோம். ஒருத்தர் அசிங்கமாக சொல்லியிருக்கிறாரு, ஒரு அசிங்கமான ஈ குணம் அது. ஈக்கு வந்து மனுஷனுக்கு எவ்வளோத்தான் நல்ல இடங்கள் இருந்தாலும் அந்த இடங்களை பார்க்காம எங்கே காயம் இருக்கோ அங்கே புண்ணு இருக்கோ அங்கத்தான் போய் அது முக்கியம். அப்படிப்பட்டவங்க அப்படிப்பட்ட ஈ மாதிரின்றார். அசிங்கமான மனுஷருங்க, எவ்வளோ நல்ல காரியங்கள் அவங்களுக்கு இருக்கலாம், ஆனால் ஏதோ ஒரு குறை இருந்துச்சுன்னா அதை பற்றியே பேசுவாங்க, அதை பற்றியே ஊரெல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க, மற்றவங்களுக்கும் சொல்லிட்டு இருப்பாங்க. அது ஸ்நேகத்தை வளர்க்குறதா? அன்புள்ள இருதய மனுஷனா நீ? என்ன உனக்கு விசுவாசம் இருந்தாலும், என்ன நீ பரிசுத்தம் இருந்தாலும், அன்பு உனக்கு இராவிட்டால் நீ ஒன்றும் இல்லை. அதான் வேதம் நமக்கு சொல்லுது. அந்த அசிங்க குணத்தை நம்ம விட்டுறணும். அன்பை நம்ம வளர்த்துக்க பார்க்கணும். அன்பு சகல பாவத்தையும் மூடும். ஆகவே பாருங்களா, இது ஒரு விதத்தில் இந்த சபையாக நம்ம ஒன்றா பழகிறது வந்து ஒரு ஒரு கல்யாணம் மாதிரி, கல்யாணம் மாதிரி. ஏன்னா கல்யாணத்தில் யோசிச்சு பாருங்கள், நம்ம கல்யாணத்தில் போய் பார்க்குறோம் எவ்வளோ நல்லா இருக்குது. ரிசப்ஷனில் பார்த்தோம்னா பொண்ணு சிரிச்சிட்ருக்கு, பையன் சிரிச்சிட்ருக்காங்க, மேக்கப்பெல்லாம் பண்ணி பிரைட்டாக இருக்காங்க. அது கல்யாணம் ஆகாதவங்கெல்லாம் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு பொறாமையாக இருக்கும், ஆஹா புது லைஃப் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, எவ்வளோ சந்தோஷமாக பரிபூர்ண லைஃப் அவங்க ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. கல்யாணம் ஆனவங்களுக்கு என்ன தெரியும், ஐயோ அவங்களுக்கு கொஞ்சம் கூட ஐடியாவே இல்லை அவங்க எதுக்குள்ளே வந்திருக்கிறாங்க அப்படின்னு, இல்லையா? அவங்களுக்கு தெரியும், ஐயோ பாவம் நல்லா சிரிக்கிறாங்க, இன்னும் தான் கடைசி நாள் போல் அப்படின்னு அவங்க நினச்சிக்குவாங்க. ஏன்னா கல்யாணம் ஆன பிறகு 6 மாதத்துக்கு வரைக்கும் நம்ம படிக்கிற காரியங்க இருக்கு, ரொம்ப முக்கியமான பாடம், ரொம்ப முக்கியமான பாடம். ஏன், ஒரு நம்ம ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கலாம், ரொம்ப இதாக இருக்கலாம், ஆனால் ஒரு கூரைக்கு அடியில் 2 பேர் வாழும்போது பல காரியங்களை நம்ம கண்டுபிடிக்கிறது இருக்கு இல்லைங்களா. அவளை மனைவியாக நீ ஏற்றுக்கொள்ளுகிறாயா, இவனை புருஷனாக ஏற்றுக்கொள்ளுகிறாயா, ஆம் ஏற்றுக்கொள்ளுகிறேன்னு சத்தத்தோடு சொல்கிற நம்ம, அப்புறம் ஐயோ வர குணங்களை சிலது பார்த்து இதெல்லாம் நான் ஏற்றுக்கொள்ளலையே அப்படின்னு நம்ம சோர்ந்து போயிடலாம் இல்லைங்களா. ஏன்னா ஒரு கூரைக்குள்ள மனித உறவுகள் வந்து எவ்வளோ நம்ம நெருங்கி வாழுகிறோமோ அந்த அளவுக்கு உண்மையான குணங்கள் நமக்கு வெளிப்படும் போது நமக்கு கஷ்டம் ஏற்படுது. நல்ல குணங்கள் வெளிப்படுது, ஆஹா நல்லா இருக்குது, ஆனால் அதுக்கு ஈக்குவலாக கெட்ட குணங்களும் வெளிப்படுது, நமக்கு பிடிக்காத குணங்களும் வெளிப்படுது. அப்போ என்ன ஏற்படுது, நம்ம ஏமாந்து போகலை ஆனால் இதெல்லாம் இருக்கு. அது இருக்கும்போது நமக்கு கஷ்டம் ஆகுது. அந்த கல்யாணம் ஒர்க் ஆகணும், சந்தோஷமாக தொடர்ந்து போகணும்னா நமக்கு இருக்க வேண்டிய குணம் என்ன, அந்த பாவங்களை மூடுற அன்பு நமக்கு இருந்தாச்சா அந்த கல்யாணம் ஒர்க் ஆக முடியும் இல்லைங்களா. இல்லைன்னா ஒத்தே வர முடியாது. கல்யாணத்துலேயும் நமக்கு அன்பு வேணும். ஏன், மனைவி புருஷர்களே மனைவிகளே அன்பு கூறுங்கள். ஏன், அப்போ தான் நம்ம அன்பை பாவங்களை மூட முடியும் இல்லைங்களா. இல்லைன்னா சின்ன சின்னதுக்கெல்லாம் சிடுச்சிடுன்னு தான் வாழ்க்கை போயிட்டு இருக்கோம். அன்பை மூடுகிற, இந்த பாவங்களை மூடுகிற அன்பு நமக்கு இருக்கணும். அதே தான் சபையிலையும், அது எல்லாம் சபை வேலையே செய்ய முடியாது. சிறு சிறு நம்ம வந்து ஒருத்தர் ஒருத்தர்கிட்ட நம்ம பழகும் போது இல்லைங்களா, அதனாலேயே சில பேர் ஒருத்தர் ஒருத்தர்கிட்ட பழகிறதே இல்லை சபையில் இல்லைங்களா. ஏன் நம்ம ஒருத்தர் ஒருத்தர்கிட்ட பழகிறது இல்லை, ஓ இதெல்லாம் பெருசு பெருசாக பேச போகிறாங்க, அதெல்லாம் பெருசாக பேச போகிறாங்க, இல்லை அது பயம் நம்ம இருக்க வேண்டியதில்லை. பேதுரு சொல்கிறார், நீங்கள் ஒருத்தர் ஒருத்தர்கிட்ட பழகணும். எந்த அளவுக்கு பழகணும்னா இன்னொருத்தர் ஒருத்தர் ஒருத்தருடைய பாவங்களை பார்க்குற அளவுக்கு நீங்கள் பழகணும். அந்த அன்பில் நீங்கள் பழகும் போது அந்த பாவங்கள் மூடப்படும். அதுதான் அவர் சொல்கிறார், பாருங்களேன் நெருங்கி நீங்கள் பழகணும். அப்படி நம்ம பாவங்களை பார்க்கும்போது என்ன செய்யணும், நம்ம அதை மூடணும், மூடணும். ஏன், ஒரு தவறுகளை பார்க்குறோம், 2 காரியங்களை செய்யலாம் ஒரு தவறை பார்க்கும்போது. ஒன்று அதை மன்னிச்சிடலாம், மன்னித்து மூடிடலாம், இன்னொன்று கலகத்தை அதை வச்சே நம்ம விளைவிக்க முடியும். ஆனால் ஒருத்தர் ஒருத்தருக்கு அன்பு நம்ம சபையில் இருக்குன்னா நம்ம எல்லார்கிட்டையும் நல்லா சகஜ பழக ஆரம்பிப்போம். யோசிச்சு பாருங்களேன், எல்லாரையும் நம்ம வரவேற்போம். பயம் நமக்கு, அவங்களுக்கு அன்போடு அவங்க பார்க்க மாட்டாங்களேன்ற பயத்தினால தான் ஒருத்தர் ஒருத்தர்கிட்ட பழகிறதுக்கே நமக்கு பயமாக இருக்கு. அதனால தான் அன்பு ரொம்ப முக்கியம், அன்பு ரொம்ப முக்கியம். ஏன், அன்பு வந்து என்ன செய்யும், பாவங்களை மூடும்னா எப்படிங்க மூடும், எப்படி மூடும், சில பாவங்க நமக்கு விரோதமாகவே பேசிட்டாங்க, இல்லை நமக்கு அவமானமாக வர மாதிரி பேசிட்டாங்க, இல்லை நம்மளை காயப்படுத்திட்டாங்க, எப்படி மூடுறது, அதை முதலாவது என்ன செய்யணும், அதை யாருக்கிட்டேயும் சொல்லக்கூடாது இல்லைங்களா. அதை மூடுறதுன்னா அதான் அர்த்தம், முதலாவது யாருக்கிட்டையும் நம்ம காயப்பட்டுட்டோம், நம்மளை அவமானப்படுத்திட்டாங்க, நம்மளை வேதனைப்படுத்திட்டாங்க, நம்ம யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. 2வது, அதை அவங்கக்கிட்ட போய் சொல்லிக்கிட்டு அவங்கள குற்றப்படுத்திக்கிட்டு சரி அநேக காரியங்கள் செய்கிறது வந்து தெரியாமல் செஞ்சிடலாம் இல்லைங்களா. நான் அப்படி செஞ்சவனு கூட தெரியாமல் செஞ்சிடலாம். அதனால அவங்கள போய் குற்றப்படுத்திக்கிட்டு இப்படி செஞ்சிட்டீங்கன்னு அவங்கக்கிட்ட போய் பேசுறது இல்லை, மூடுறது பாவத்தை. ஒன்று செஞ்சுருந்தா அதை யார்கிட்டையும் நான் சொல்ல மாட்டேன், அதை அன்பில் நான் மூட பார்ப்பேன். அது 2வது, அவங்கள போய் அவங்க அவமானப்படுத்துறதோ, அவங்க ஃபேஸை குறைப்படுத்துறதோ, ஒரு கேவலப்படுத்துகிற மாதிரி இப்படி செஞ்சிட்டிங்களே அப்படி செஞ்சிட்டிங்களேன்னு பேச வேண்டியதில்லை, அதை நம்ம மறைச்சி. இன்னொன்று 3வது, அவங்களுக்காக ஜெபம் பண்ணி ஆண்டவரே அவங்க தெரியாமல் செஞ்சிட்டாங்க, அவங்கள நான் மன்னிக்கிறேன், அவங்கள கிருபையில் வளர்த்து அவங்களுக்கு இன்னும் சென்சிட்டிவான இருதயத்தை கொடுமா ஆண்டவரே அப்படின்னு அவங்கள நேசிக்கும்படி நேசத்தை கொடு ஆண்டவரே, அதை இல்லாத மாதிரியே செஞ்சிருது. இதுதான் அன்பை பாவத்தை மூடுன்றது. புரியுதுங்களா? நம்ம ஒரு சென்சிட்டிவா சிட்டு சிடுன்ற ஒரு சர்ச்சா இருந்தோம்னா ரொம்ப கஷ்டம் நம்ம வளர்றது. பாருங்களேன், அப்படி அப்படி செஞ்சோம்னா எப்படிங்க அவங்க அவங்க தவற உணர்வாங்க? இப்படி அவங்க செஞ்சுக்கிட்டே போனாங்கன்னா எப்படிங்க உணர்வாங்க? மற்றவங்க அவங்க தவற உணரணும்னு நம்ம காத்துக்கிட்டு இருந்தோம்னா ஒருபோதும் நம்ம அன்புல வளரவே முடியாது. புரியுதுங்களா? மற்றவங்க தவற உணரணும்னு காத்துக்கிட்டு இருந்தோம்னா அவங்ககிட்ட போய் சில டைம்ல போய் பேசுறதுனால ஆர்குமெண்ட் தான் வளருமே தவிர அன்புல மூடுறது ஆகாது. ஆகவே அன்பா அன்பு காண்டி நமக்கு இரு அன்பு குறையத்தாங்க காட்டுது. அன்பு காண்டி இருந்துச்சுன்னா ஒருத்தர் சொல்றாரு, அன்பு இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து குறைவான ஞாபக சக்தி இருக்கும், மறதி இருக்கும். மற்றவங்க எனக்கு என்ன செஞ்சாங்கன்றத ஈஸியா மறக்கிற குணம் இருக்கும், ரெண்டாவது வாய் அடக்கிற குணம் இருக்கும். அதை பத்தியே யாருக்கிட்டையும் பேசக்கூடாது, அதை பத்தியே இன்னுமே நினைக்க கூடாது. நித்தியமா அதை நான் மூடி விடுவேன், இது நடந்ததாவே நான் எண்ணிக்க மாட்டேன். அப்படி இல்லைன்னா அன்புக்காக நம்ம கெஞ்சணும். அப்படி நமக்கு குணம் இல்லைன்னா பாருங்களேன், சின்ன சின்னதுக்கெல்லாம் சென்சிட்டிவ் ஆகிட்டு இருக்கிறவர்களா இருந்தோம்னா அன்புல நம்ம குறைய இருக்கிறோம். ஏன்னா அன்பு இருந்துச்சுன்னா மற்றவங்களை நம்மளை ஹர்ட் பண்ணுவாங்க, தயவு இல்லாம பேசுவாங்க, நம்மளை குற்றப்படுத்துவாங்கன்றதை எதிர்பார்க்கும். அன்பு எதிர்பார்த்து அதை மூடும். சரி, இதை முதல்ல பார்க்கிறோம். அன்பு முதலாவது ஊக்கமான அன்பு இருந்தால் எதில் வெளிப்படும்? பாவங்களை, உறவுக்கு அடிப்படையில் ஏற்படுகிற பாவங்களை மூடும். ரெண்டாவது குணத்தை பார்ப்போமே. ரெண்டாவது எப்படி வெளிப்படும்? ஒருவரை ஒருவர் உபசரிக்கிறது. அன்பு ஒருவரை ஒருவர் உபசரிக்கும். பாருங்களேன், ஒரு நம்ம அன்பு வந்து வெறும் ஃபீலிங்னு நினைச்சுக்க கூடாதுன்றதுக்காகவே ப்ராக்டிக்கல் காரியங்களை எடுக்கிறார். மற்றவங்க தப்பு செய்கிறாங்க, மற்றவங்க கோபமாக பேசுகிறாங்க, குத்துற மாதிரி பேசுகிறாங்கன்னா நீ எப்படி நடந்துக்கணும்? அன்பு ஊக்கமாக இருந்துச்சுன்னா நீ மூடிடுவ, அதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க மாட்டேன், அதை நினைக்கவே மாட்டேன், மறந்து விட்டுருவ அதை. ரெண்டாவது உபசரிப்ப. உபசரிக்கிறதுனா என்னங்க? உபசரிக்கிறதுனா என்ன? சில பேரை சிம்பிளாக சொல்ல போனால் சில பேரை வீட்டுக்கு இன்வைட் பண்ணி அவங்களுக்கு சாப்பாடு போட்டு உபசரிக்கிறது, அவ்வளோதான். வேற ஒன்றும் பெருசு இல்லை உபசரிக்கிறது. அதான் ரொம்ப விசேஷமா அந்த வார்த்தை வந்து அந்நியர்களை இன்வைட் பண்றது, அந்நியர்கள் மேல ஒரு அக்கறை, அந்நியர்களுடைய தேவைகள் மேல ஒரு கவனம், உபசரிப்பு இல்லைங்களா? புதிய ஏற்பாடுல இதுக்கு ரொம்ப முக்கியத்துவமா ஒரு ஒரு மதிப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, ரொம்ப உயர்வான மதிப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. பல வசனங்கள் இருக்கு, படிங்களேன் சில வசனங்கள் பார்ப்போம். ரோமர் 12:13 இந்த குணத்தை எவ்வளவு மேன்மையா பேசப்படுது பாருங்களேன். ஒரு போதகருக்கு இருக்க வேண்டிய முக்கியமான குணம் என்ன? 3:2
ஆகையால் கண்காணியானவன் குற்றஞ்சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியுடைய புருஷனும் ஜாக்கிரதை உள்ளவனும் தெளிந்த புத்தி உள்ளவனும் யோக்கியதை உள்ளவனும் அந்நியரை உபசரிக்கிறவனும்
உபசரிக்கிறது. சரி போதும், பாஸ்டர்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான குணம் அது போட்டிருக்கு, அந்நியர்களை உபசரிக்கிறவனா அவன் இருக்கணும்னு போட்டிருக்கு. எபிரேயர் 13:2 படிங்களா. அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள் அப்படின்னு இது சொல்லப்படுது. இது மாத்திரம் இல்ல, பல வசனங்கள் இருக்கு. அது மாத்திரம் இல்ல, இயேசுவே நியாய தீர்ப்புல வந்து அவர் வலியுறுத்துகிற ஒரே காரியம் என்ன? நியாய தீர்ப்புல வந்து அவர் மக்களை பார்த்து என்ன சொல்றாரு? நீங்க என்னுடைய மக்கள் எப்படி நிரூபிச்சீங்க? நான் வியாதியா இருந்தேன், எனக்கு வந்து பாத்தீங்க இல்லைங்களா? நான் ஜெயில இருந்தேன், என்னை வந்து விசாரிச்சிங்க. நான் பட்னியா இருந்தேன், எனக்கு சாப்பாடு கொடுத்தீங்க. என்னுடைய மக்களுக்கு சிறியர்கள் எதை செஞ்சீங்களோ அதை எனக்கே செஞ்சீங்கன்னு இயேசு வலியுறுத்துறாரு பாருங்களேன். அதாங்க உபசரிப்பு, அதான் உபசரிப்பு. இது ரொம்ப முக்கியம். அந்த காலத்துல வந்து முதல் நூற்றாண்டு சபை வளர்ந்தது காரணமே இந்த குணத்தினாலதான் அப்படின்றாங்க. ஏன்னா முதல் நூற்றாண்டில் வந்து நமக்கு இருக்கிற மாதிரி ஹோட்டல்ஸோ அங்கே தங்குற இடங்களோ அப்படி இல்லை. ஒரு ஊர்லேருந்து கிறிஸ்தவருங்க மற்ற ஊருக்கு வந்தாங்கன்னா அவங்க ஹோட்டல்லாம் தங்கினாங்கன்னா ரொம்ப மோசமான இடம், அங்கே வேசித்தனம் இருக்கும், குடி இருக்கும். அதனால அவங்களுக்கு இருக்கக்கூடிய பாதுகாப்பான இடம் என்னன்னா மற்ற கிறிஸ்தவ வீடுங்க தான், அங்கே தங்குவாங்க அவங்க. அங்கே தங்கும்போது அவங்களுக்கு அந்த ஐக்கியத்தை வளர்க்குறதுக்கும் அது உதவியாக இருந்திருக்கு. அப்படி ஒரு குணமா அது இருந்திருக்கு. பாருங்களேன், இவங்க கவனிங்க, இவங்க அந்நியரை பத்தி இவர் பேசல. இந்த வசனத்துல இவர் எதை பத்தி பேசுறாரு? யார உபசரிக்கணும்? அப்படின்னா யாரு? இந்த கூட்டத்தில் இருக்கிறவங்க தான். வெளியே போக வேண்டியதில்லை. இங்க இருக்கிறவங்க, நமக்கு இருக்கிறவங்க, நம்ம சர்ச்சில் இருக்கிறவங்க, நம்ம அறிய நம்ம நமக்குன்னு ஒரு சர்க்கிள் இருக்கும், அவங்கள்ட்ட தான் நம்ம பேசுவோம், மற்றவங்ககிட்டலாம் பேச மாட்டோம். அப்படி நீங்கள் இருக்காம உங்களை தெரியாதவங்க, நீங்கள் பேசாதவங்க, அவங்கள உபசரிங்க, அவங்கள இன்வைட் பண்ணுங்க. பாருங்களேன், அவங்கள நீங்கள் இங்கே சர்ச்சில் இருக்கிறவங்க கிட்ட நம்ம அவங்களுக்கு நம்ம இருதயத்தை துறக்கணும். ஊக்கமான அன்பு அவங்க மேலே இருந்துச்சுன்னா நம்ம இருதயத்தை துறக்குவோம். ஃபஸ்ட்டு இருதயத்தை திறந்தா ஈஸியாக கதவை திறக்க முடியும், டேபிளையும் திறந்து அவங்களுக்கு சாப்பாடு போட முடியும். முதல்ல இருதயத்தை திறக்கணும். இதயத்தை திறக்காததுனால தான் அதெல்லாம் திறக்க மாட்டேன். இருதயத்தை திறங்கள், அந்நியர்களை உபசரியுங்கள். ஒரு விதத்தில் பார்த்தோன்னா நம்ம சர்ச் எல்லாம் முடிச்சிட்ட பிறகு என்ன பண்ணுறோம்? உடனே விட்டா போதும்னு ஓடிடுறோமா? இல்லை, எல்லாம் கொஞ்சம் ஸ்டே பண்ணி ஒருத்தர் ஒருத்தர்கிட்ட பேசுகிறோம், இல்லைங்களா, காஃபி குடிக்கிறோம். ஆனால் அது மாத்திரம் பத்தாது. இன்னும் ஐக்கியத்தை நீங்கள் தேடணும். ஒருத்தர் ஒருத்தரை இன்வைட் பண்ணி தெரியாதவங்கள, ரொம்ப தெரிஞ்சவங்கள இல்லாமல், உபசரிப்புன்னு வந்தாவே நமக்கு தெரியாதவங்ககிட்ட ஐக்கியத்தை வளர்த்துக்கிறது. தெரியாதவங்கள உங்கள் வீட்டுக்கு இன்வைட் பண்ணி அவங்கக்கிட்ட நீங்கள் சாப்பிட்றதோ உங்கள் டேபிளை ஷேர் பண்ணுறதோ, அப்படி ஒரு பழக்கத்தை பற்றி இது பேசுது. பாருங்களேன், அப்படி ஒரு பழக்கத்தை பற்றி இது பேசுது. நம்ம இன்னும் இன்ட்ராக்ட் பண்ணாதவங்க, பேசாதவங்க, அதை பற்றி இங்கே பேசுது. சரி, இதை எப்படி பண்ணணும்? பாருங்களேன், எப்படி பண்ணணுன்றாரு? முறுமறுப்பு இல்லாமல். பாருங்களேன், ரொம்ப ரியலிஸ்டிக் பேதுரு. இதை சொன்ன உடனே நமக்கு மனசில் என்ன வரும்? முறுமுறுப்பு வந்துடும். அவருக்கு நல்லா தெரியும், ஏன்னா எல்லாம் பார்த்துருக்கிறாரு அவர். அவர் போகும்போதும் பார்த்துருப்பாரு, எல்லாம் அவருக்கு நல்லா தெரியும். முறுமுறுப்பு வந்துடும். என்ன மாதிரி முறுமுறுப்பு? அதான் இதில் நீ சொல்கிறது ரொம்ப ஈஸிங்க, அது செய்கிறது யார் உங்களுக்கெல்லாம் சமையல் பண்ணுறது இல்லைங்களா? நீங்கள் கூப்பிட்டு வந்துடுவீங்க, யார் இதுக்கெல்லாம் சமையல் பண்ணி போடுறது? அது மற்ற பெரிய பிரச்சனைகள்லாம் இதில் வர முடியும். ஏன் சில பெரிய பிரச்சனைங்க இதை பார்க்கறது? இதுக்கு யார் இதெல்லாம் செய்யறது? அவங்க அது மாத்திரம் இல்லாமல் அதுவே அவங்க பழக்கமாக பண்ணிக்கிட்டு நம்ம போயிடலாம் பிரதர் வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு இன்னைக்குன்னு பழக்கமாக பண்ணிக்க போகிறாங்க அப்படின்னு பல விதமான முறுமுறுப்பு நமக்கு வரும் இல்லைங்களா? அவர் பார்த்துருக்கிறார். அது மாத்திரம் இல்லாமல் ஒரு இன்வைட் பண்ணும்போது, இன்வைட் பண்ணியிருக்கிறீங்க ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு பொதுவாக அந்த காலத்தில் செய்வாங்க. நம்ம இன்வைட் பண்ணியிருக்கிறோன்னா அவங்களையும் நம்ம ஒரு வாட்டி இன்வைட் பண்ணுவோம் இல்லைங்களா? அப்படியெல்லாம் இப்போ இல்லை. ஏன்னா இன்வைட் பண்ண உடனே நம்ம முடிஞ்சிச்சு அப்படின்னு போய் தேங்க்ஸ் கூட சொல்லாமல் போயிடுவாங்க. அதுக்கு நம்ம தான் இன்வைட் பண்ணிகிட்டே இருக்கோம், நம்மளை யாரும் இன்வைட் பண்ணுறது இல்லையன்ற முறுமுறுப்பெல்லாம் நமக்கு வரும். அவங்க இருதயம் குறுக்கிய இருக்கிறதுனால, சுருங்கி இருக்கிறதுனால அப்படி அவங்க இருக்கிறாங்க. அதனால நீங்கள் அப்படி இருந்துடாதீங்க. முறுமுறுப்பு இல்லாமல், எந்த காரணம் சாக்கில்லாமல் இந்த கிருபையில் வளருங்கன்றார் பேதுரு. பாருங்களேன், இந்த கிருபையில் நீங்கள் வளரணும். எந்த காரணமும் சொல்லாமல், சாக்கம் சொல்லாமல், முறுமுறுப்பு இல்லாமல் இதில் வளருங்க. ஒருத்தர் ஒருத்தரை உபசரிங்க. மற்ற சூழ்நிலைகளை உங்களை பாதிக்க விடாதீங்க. ஏன்? இது பெரிய ஸ்லாக்கியம், பெரிய ஸ்லாக்கியம். ஏன்? ஒருத்தரை நம்ம இயேசுவின், இயேசு எங்கெங்க இருக்கிறார் இப்போ? இயேசு எங்கே இருக்கிறாரு? அவருடைய மனிதர்களுக்குள்ளத்தான் இருக்கிறார், அவருடைய மக்களுக்குள்ளத்தான் இருக்கிறார் இல்லைங்களா? அவங்க தான் காலு, கை, தலை. அதனால இயேசுவின் நாமத்தில் ஒருத்தரை கூப்பிட்டு நம்ம உபசரித்து சாப்பாடு போட்டோன்னா இயேசு என்ன சொல்கிறாரு? இந்த சிறியரில் ஒருத்தருக்கு ஒரு டம்ளர் தண்ணியை நீ கொடுத்தீர்னால் அதை எனக்கே செய்தேன் என்று அவனுக்கு வெகுமதி நித்தியமாக அவன் இழக்க மாட்டான்னு இயேசு சொல்லியிருக்கும் போது, நம்ம தற்காலிகமான முறுமுறுப்பை வச்சுக்கிட்டு அந்த வெகுமதியை இழக்கலாமா? யோசிச்சு பாருங்க. புரியுதுங்களா? இயேசு சொல்லியிருக்கிறார், என்னுடைய நாமத்தில் ஒருவனை அழைக்கிறவன், என்னுடைய நாமத்துக்கு ஒரு டம்ளர் தண்ணி கொடுக்கிறவனுக்கு வெகுமதி அவன் இழக்க மாட்டான் அப்படின்றார். அந்த உபசரிப்பை நம்ம, அந்த இஸ்ரவேல் செஞ்ச பாவம் என்ன, அவங்களுடைய பிரதான பாவம் முறுமுறுப்பு. எதை எடுத்தாலும் முறுமுறுப்பு. தண்ணி இல்லை, சாப்பாடு இல்லை, நமக்கே இங்கே இல்லை, நம்ம எப்படி மற்றவங்க கொடுக்கறது, அது இது இதுன்னு அதான் சொன்னார். பெரிய விருந்து வைக்கணுன்ற அவசியம் இல்லை. திறந்த இருதயம் இருந்துச்சுன்னா நம்ம என்னத்தை சாப்பிட்றோமோ அதை கொடுத்தா போதும். அன்பு தாங்க அங்கே ரொம்ப முக்கியம். பெரிய விருந்து வைக்கணுன்ற அவசியம் இல்லைங்க. அப்புறம் உபசரிப்பு, நம்ம என்ன சாப்பிட்றோமோ நம்ம மனசுக்குள்ளே வரங்களா, முறுமுறுப்பு இயற்கையாக வரும். நம்ம முறுமுறுப்பு வரலன்னா நம்ம மனுஷங்களே இல்லைன்னு அர்த்தம் இல்லைங்களா? முறுமுறுப்புனா என்ன? எது செஞ்சிட்டு இருக்கணும் நம்ம மனசுக்குள்ளேயே திட்டிக்கிறது. நம்ம இதுல ஒரு இரிட்டேட்டிங்கா நம்ம இது சாதகமா எடுத்துக்கிறாங்களேன்ற ஒரு இது இல்லாம நன்றி இல்லாம இருக்கிறாங்களே, இது இவ்வளவு செய்யறோம் திருப்பி காட்ட மாட்டேன்றாங்களேன்னு சோர்ந்து முறுமுறுக்காத. இதன் மனசுல எப்பவும் ஞாபகம் வச்சுக்க என்ன மிகுந்த வெகுமதி. இயேசு நியாய தீர்ப்புல வரும்போது இதைத்தாங்க அவர் பாக்குறாரு. யோசிச்சு பாருங்களேன், நம்ம எத்தனை பேர் நம்மளை பார்த்து சொல்லுவாரு, யோசிச்சு பாருங்க. நான் என்னுடைய மக்களை நீங்க வரவேற்று என்ன வரவேற்றீங்க, தண்ணி போட்டீங்க, சாப்பாடு கொடுத்தீங்க, எனக்கு துணியை கொடுத்தீங்க, அதை நம்ம பண்றோமா, அந்த கிருபையில் நம்ம வளர்ந்துருக்குறோமா, யோசிச்சு பாருங்களேன். சில பேர் முன்மாதிரியா கூட சொல்ல முடியும். எனக்கு சொல்லணும்னா அருள்தாஸ் பிரதர் உங்களை சொல்லலாம். ஒரு ரிட்ரீட் ஆச்சுன்னா போதும், அவங்க வீடு சத்திரமா மாறிடும். எல்லாருமே அங்கதான் ஸ்டே, சரிங்களா, எல்லாருமே அங்கதான் ஸ்டே. அது ஸ்டே பண்ணி பாருங்களேன் அவர் எவ்வளோ கஷ்டம் இருந்திருக்கும். சில டைமில் நானே யோசிச்சிருக்கிறேன், அவங்க வந்து இப்போ அவங்க பெட்ரூமை மற்றவங்களுக்கு கொடுத்து அவங்க போய் தரையில் படுத்துருக்குறாங்க. நாங்கள் ஒரு வாட்டி எங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்தோம், ஐயோ மனசில் முறுமுறுப்பா, எனக்கு ரொம்ப முறுமுறுப்பாக இருந்துச்சு, என்னடா இது, சரியாக தூங்கலையே, நாளைக்கு போய் பிரசங்கம் பண்ணுமே இவங்களை நல்லா. ஆனால் நமக்கு வருது, மன இயற்கையாக மனுஷங்களுக்கு வருது தான். ஆனால் அதை நம்ம நிறுத்தணும், அதை அடக்கணும், அது பாவம், அதை செய்யக்கூடாது, சந்தோஷமாக செய்ய பார்க்கணும், இல்லைங்களா. இயேசுக்கு செய்கிறோம், அவருடைய மக்களை நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது அதை இயேசுக்கு செய்கிறோம் அப்படின்னு அந்த முறுமுறுப்பை நம்ம கண்ட்ரோல் பண்ண பார்க்கணும். நமக்கு இயற்கையாக தான் முறுமுறுப்பு வருது, அது இடம் கொடுக்காதீங்க, இயேசுக்கே செய்கிறதாக பாருங்கள், அவர் அதுக்கு வெகுமதி கொடுக்குறேன் அப்படின்றார். நமக்கு முறுமுறுப்பு வர்றதுக்கு ஒரு காரணம், ஏன்னா நம்ம வீட்டை வந்து பல விதத்தில் வந்து நம்ம ஒரு பல முதல் நூற்றாண்டு மக்கள் அவங்க வீட்டை பார்த்த மாதிரி அவங்க நம்ம பார்க்கறது இல்லை. நம்ம வீட்டை இது என்னான்னு பார்க்குறோம், நமக்கு இருக்கிற ஒரு குடியிருப்பு, நம்முடைய ஷோரூமோ, நம்முடைய மியூசியமோ, இல்லை நமக்கு சந்தோஷமாக நம்ம ப்ரைவேட்டாக இருக்க வேண்டிய ஒரு இடம். யாரும் என்ன இந்த உலகத்துலேருந்து தனியாக நான் இருக்கும்போது யாரும் என்ன தொந்தரவு பண்ணக்கூடாது, நான் கதவை முடித்து யாரும் என் வீட்டில் வந்து கதவை தட்டக்கூடாதுன்ற மாதிரி பார்க்குறோம். ஆனால் முதல் நூற்றாண்டு சபையில் ஆண்டவர் அவங்களுக்கு என்ன கூரை கொடுத்துருந்தாலும், வாடகை வீடு இருந்தாலும், சொந்த வீடு இருந்தாலும், அதை வந்து அவங்க ஊழியத்துக்காக பயன்படுத்தியிருக்காங்க. அந்த வீடு ஊழியத்துக்கு சுவிசேஷத்துக்கு ஒரு கருவியாக பயன்படுத்தியிருக்காங்க. அதனால தான் சபை வளர்ந்ததுக்கே பல விதத்தில் காரணம். அப்படி அவங்க வீட்டை பார்த்துருக்குறாங்க, ஆண்டவர் கொடுத்த வீடு. நான் வீடு இல்லாமல் கூட நான் இருந்திருக்கலாம், எங்கேயோ நான் இருந்திருக்கலாம், ஆண்டவர் கொடுத்த வீடை ஆண்டவருக்காக நான் பயன்படுத்துவேன், அவருடைய ஊழியத்துக்காக நான் பயன்படுத்துவேன். அந்த வீட்டை அப்படி நம்ம பார்க்க கற்றுக்கிட்டோன்னா இந்த முறுமுறுப்பு குறையும், இல்லைங்களா. ஆண்டவருக்காக நான் பயன்படுத்திட்டு இருக்கேன், மினிஸ்ட்ரிக்காக நான் பயன்படுத்துறேன் அப்படின்னு அந்த வீட்டை அவங்க அப்படி பார்த்துருக்குறாங்க. பாருங்களா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணுறோம், இல்லைங்களா, நம்ம வீட்டில் பார்ட்டிகள்லாம் இன்வைட் பண்ணுறோம், சொந்தக்கார இந்துஸ் அவங்களாம், அது வந்து அவங்கள என்டர்டெயின் பண்ணுறது. என்டர்டெயின் பண்ணுறதுக்கும் உபசரிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. என்டர்டெயின் பண்ணுறதுனால எந்த வெகுமதியும் அவங்களுக்கு கிடைக்க போகிறதில்ல, இல்லைங்களா. ரிலேட்டிவ்ஸாக அவங்கள இவங்களை கூப்பிட்டு நல்லா விருந்தை போட்டு டிவியை காமிச்சு அவங்கள அனுப்பி சிரிச்சு கிரிச்சு ஆட்டம் பாட்டி அனுப்புகிறோம், அது முக்கியம் இல்லை, பாருங்களா. அது களியாட்டில் கூட போய் முடிஞ்சிருது சில டைமில், அது இல்லை விஷயம். உபசரிப்பு வந்து இட்ஸ் அ ஹோலி திங், ஆண்டவருடைய ஊழியமாக செய்கிறது, அது வித்தியாசம், ஆண்டவருடைய நாமத்தில் செய்கிறது. ஆகவே நம்ம அப்படி இருக்கிறோமா நம்ம யோசிச்சுக்கணும். இது ஒரு நல்ல பாடம். அன்பை பற்றி அவர் பேசிட்டு வரும்போது ஊக்கமாய் அன்பு கூறுங்கள், அந்த அன்பு ரெண்டில் வெளிப்படும், ப்ராக்டிக்கலாக. முதலாவது எதில் வெளிப்படும், அவங்க செய்கிற தவறுங்களாம் மனசில் வச்சுக்காம எப்போவும் மன்னித்து தொடர்ந்து அவங்கள நேசிச்சுக்கிட்டே இருக்கிறது, அதில் வெளிப்படும். அதை பத்து பெருசாக எடுத்துக்காம ரெண்டு எதில் வெளிப்படும், மற்றவங்கள உபசரிக்கணும். உபசரிக்கணும்னும் போது சில பிரின்சிபல்ஸை நம்ம ஃபாலோ தான் பண்ணணும். ஒரு குடும்பம்னா அவங்களுக்கு ப்ரைவசி இருக்கணும், இல்லைங்களா. எப்போ பாரு சத்திரமாகவே, எப்போ ஒரு வாட்டி சத்திரமாக இருக்கலாம், அது எப்போவும் சத்திரமாக இருக்கக்கூடாது, பெரிய வம்பா போயிடும், அப்படியே இருக்கக்கூடாது. ப்ரைவசி இருக்கணும், சில நேரங்களில் அட்வான்டேஜ் எடுக்காமல் நம்ம பார்த்துக்கணும், இல்லைங்களா. சில டைம் நம்ம யோசிக்கணும், ஒய்ஃப்னால குக் பண்ண முடியுமா, உடம்பு சரியில்லாத எந்திரிச்சு நீ குக் பண்ண நம்ம உபசரிக்கணும்னு போட்டிருக்கு அப்படின்லாம் நம்ம பண்ணக்கூடாது. ஒரு பேலன்ஸ் இருக்கணும், இல்லைங்களா. அதை பார்த்துக்கிட்டு அந்த கிருபையில் யோசிச்சு பாருங்கள். நம்ம சபை நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்களை அறியாதவங்கள ஒவ்வொரு வாட்டி உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு சாப்பாடு போட்டிங்கன்னா, விருந்தெல்லாம் நீங்கள் வைக்க வேண்டியதில்லை, நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அதை கொடுத்தீங்கன்னா எவ்வளோ ஐக்கியத்தில் நம்ம வளர முடியும், யோசிச்சு பாருங்கள். சரி, நம்ம இதோடு நம்ம முடிப்போம். ரெண்டு பாயிண்ட் ஒன்றி நான் சொல்லி முடிக்கிறேன். பேதுரு இதில் வந்து பழைய வாழ்க்கைக்கும் புது வாழ்க்கைக்கும் ஒரு கம்பேரிசனாக கொடுக்குறார். பழைய வாழ்க்கையில் நம்ம எப்படி வாழ்ந்தோம் பாருங்களேன், மூணாவது வசனத்தில் போட்டிருக்கு. எப்படி வாழ்ந்தோம் பழைய வாழ்க்கையில்,
சென்ற வாழ்நாள் காலத்திலே நாம் புறஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து
எப்படி வாழ்ந்தோம், தொடர்ந்து படிங்க.
அப்பொழுது நாம் காம விகாரத்தை,
காம விகாரத்துல வாழ்ந்தோம், இச்சையில வாழ்ந்தோம். இன்னுமே நம்ம ஊக்கமான அன்புல சப்ஸ்டிடியூட் பண்ணோம். இச்சையில காம விகாரத்துல வாழ்ந்திருந்த நாம் இன்னுமே ஊக்கமான அன்புல வாழ்கிற மக்களாக நாங்க மாறணும். அதுக்கு ஆப்போசிட்டா கீழே கொண்டு வர்றார். அடுத்தது எப்படி வாழ்ந்தோம்?
துரிச்சைகளையும் நடப்பித்து மதுபானம் பண்ணி,
மதுபானத்துல வாழ்ந்தோம், போதையில வாழ்ந்தோம். இப்ப எப்படி வாழணும்? தெளிந்த புத்தி உள்ளவர்களாகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாகவும் நம்ம வாழணும். வாழ்க்கை சொல்லிட்டு வர்றாரு. அப்புறம் என்ன வாழ்ந்தோம்?
களியாட்டு,
பார்ட்டிஸ் என்ன, விருந்து என்ன, குடி என்ன, என்டர்டைன்மெண்ட் என்ன, நைட் எல்லாம் டிவி என்ன, ஃபுல்லு களியாட்டுல வாழ்ந்தோம். ஆனா இப்ப எப்படி வாழணும்? நம்ம வீட்டை உபசரிக்கிறதுக்கு மத்தவங்களுக்கு திறந்து விடணும். ஆப்போசிட்டா ஒன்னொன்னு கொண்டு வர்றாரு. அப்புறம்
வெறி கொண்டு
பலவிதமான அருவறுப்பான விக்கிர ஆராதனையில மத்தவங்களையும் கெடுத்தோம், நம்மளையும் கெடுத்துக்கிட்டோம். ஆனா இப்ப என்ன செய்யணும் தெரியுமா? தேவ பக்தியில நம்ம கொடுத்துருக்கிற வளங்களை மத்தவங்களை கெடுக்காம அவங்கள கட்ட பார்க்கணும். பாவத்தை சொல்லி கொடுக்காம, அசிங்கத்தை சொல்லி கொடுக்காம, கிருபையில கட்டி அவங்கள வளர்க்க பார்க்கணும். அதான் ஆப்போசிட்டா சொல்லிட்டு வர. தேவன் நமக்கு உதவி செய்யட்டோம் இப்படி எல்லாம் வாழ்றதுக்கு. கடைசி காலம், கடைசி காலம் பயங்கரமான காலமா இருக்க போகுது. உலகம் எல்லாம் அழியிற மோசமான காலம், வேசித்தனம் பயங்கரமா வளர்ற ஒரு காலம், எல்லா இடங்களையும் பாவம் அக்கிரமம் மிகுதி ஆகிறதுனால தேசம் தேசத்துக்கு விரோதமா போர் செய்யும், அப்படி நடக்கும் இப்படி நடக்கும்ன்ற கடைசி காலத்துல நம்ம வாழ்றோம். அக்கிரமம் மிகுதி ஆகிறதுனால என்ன போட்டிருக்கு, என்ன போட்டிருக்கு? மத்தே இல்ல, அநேகருடைய அன்பு தனிந்து போம் போட்டிருலையா? அநேகருடைய அன்பு தனிந்து போவோம். பேதுரு நமக்கு அதுக்கு ஆப்போசிட்டா பரலோக வழியை காட்டுறார். எல்லாவற்றுக்கும் முடிவு கடைசியா இருக்கிறதுனால ஊக்கமாய் அன்பு கூர்ந்து தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்க, மத்தவங்கள உபசரிங்க, உங்க அன்பு வெளிப்படட்டும். சுகபோக பிரியரா இருக்காம, சுயப்பிரியரா இருக்காம அன்புள்ள நீங்க வளருங்கன்னு சொல்லித்தரேன். தேவன் அந்த கிருபையை நமக்கு மத்தியில் அதிகமா வளர்க்கட்டும். ஜெபம் செய்வோம்.